الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد وقال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب قل أنبئكم بخير من ذلكم للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد صدق الله مولانا கணியத்துக்குரிய சங்கையான உலமாக்களே, இல்மை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு எண்ணிலடங்காத அருள்கொடைகளை அள்ளி வழங்கியிருக்கிறார். வஇன் தஊது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹுடைய அருள்கொடைகளை நீங்கள் எண்ண முயன்றால் உங்களால் எண்ணிக்கொள்ள முடியாது என்று அல்லாஹு தஆலாவே சொல்கிறார். அந்த அளவுக்கு எண்ணிலடங்காத அருள்கொடைகளை அல்லாஹ் அள்ளி வழங்கியிருக்கிறார். அல்லாஹுடைய இந்த அருள்கொடைகளைத்தான் இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லோருமே பாவிக்கின்றார்கள். மனிதர்களிலே அல்லாஹு தஆலாவை ஏற்று நடக்கின்றவர்களும் சரி, அல்லாஹை நிராகரிக்கின்றவர்களும் சரி, சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒருவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய அருள்கொடைகளைத்தான் பாவிக்கின்றார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா சிலருக்கு சில திறமைகளை, சில ஆற்றல்களை, சில கெட்டித்தனங்களை, சில செல்வங்களை அள்ளி வழங்கியிருக்கிறார். இதனை பார்க்கின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு அது ஒரு வியப்பாகவே இருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சிலருக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறான் என்றால், அவர்கள் ஆழ்கடலை அலசி எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றார்கள். விண்மண்டலத்திலே அவர்கள் சென்று எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றார்கள். விஞ்ஞானிகள் என்ற ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் இந்த உலகத்திலே எதையெதையோ கண்டுபிடிக்கும் ஆற்றலும் திறமையும் உடையவர்களாக இருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த உலகத்திலே ஏதோ நவீன நவீன கருவிகள் எல்லாம் கண்டுபிடிக்கின்றார்கள். ஒன்றை கண்டுபிடித்தவர்களை உலகமே போற்றுகின்றது. எவ்வளவு பெரிய திறமை, எவ்வளவு பெரிய கெட்டித்தனம் என்று சொல்லுகிறோம். உண்மைதான், இவர்களுடைய கண்டுபிடிப்புகளினால் உலகத்திலே மக்களுக்கு வாழ்க்கை இலகுவாகிவிட்டது. எத்தனை போக்குவரத்து சாதனங்கள், எத்தனை தொழில்நுட்ப சாதனங்கள், எத்தனை கருவிகள் அனைத்தும் இன்று கண்டுபிடிக்கப்பட்டதனால் மனிதனுக்கு உண்மையிலே இந்த உலகத்தில் சில விஷயங்கள் இலகுவாக மாறிவிட்டதுதான். அவர்கள் உண்மையிலே அவர்களுடைய திறமை மெச்சத்தக்க ஒரு போற்றத்தக்க ஒரு திறமைதான். கண்ணியமானவர்களை, சோர்களே, விண்மண்டலத்தை அலசி ஆளுகின்ற விஞ்ஞானிகளாக இருக்கலாம், ஆழ்கடலிலே ஆய்வு நடத்துகின்ற ஞானிகளாக இருக்கலாம், மண்ணின் துணிக்கைகளிலே எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கலாம், இந்த அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய திறமைகளை, கெட்டித்தனங்களை, ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். இவர்களுக்கு கொடுத்த ஆற்றலை விடவும், திறமையை விடவும், கெட்டித்தனத்தை விடவும் எங்களுக்கு ஒரு திறமையை, எங்களுக்கு ஒரு ஆற்றலை அல்லாஹு தஆலா அள்ளி வழங்கியிருக்கிறார். இதனை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்கவில்லை. கண்ணியவான்களே, சோர்களே, இந்த மிகப்பெரிய ஒரு திறமை, மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய கெட்டித்தனம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது விலை மதிக்க முடியாதது. இந்த ஒரு திறமை எங்களுக்கு கிடைத்ததனால் இந்த உலகத்திலும் நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம், நாளை மறுமையிலும் எங்களுக்கு சுவனம் கிடைக்கும். அதுதான் எங்களை படைத்தவன் அல்லாஹ் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அதனை தெரிந்து கொள்ளக்கூடிய திறமையை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கினார். எங்களுடைய வழிகாட்டி கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்தார். இந்த விஞ்ஞானிகளுக்கு, இந்த ஞானிகளுக்கு, இந்த கெட்டித்தனம் படைத்தவர்களுக்கு, திறமை உடையவர்களுக்கு, ஆட்சியை படைத்தவர்களுக்கு, அதிகாரம் படைத்தவர்களுக்கு அல்லாஹ் இதனை கொடுக்கவில்லை, எங்களுக்கு தந்திருக்கிறார். இது கிடைக்காமல் இந்த உலகத்தில் எதுதான் கிடைத்தாலும், எந்த ஆட்சி, எந்த அதிகாரம், எந்த பட்டம், எந்த பதவி, எந்த சொத்து, எந்த செல்வம், எது கிடைத்தாலும் மேலானவர்களே, இந்த உலகத்தில் கொஞ்சம் சாப்பிடுவான், இந்த உலகத்தில் கொஞ்சம் குடிப்பான், இந்த உலகத்தில் கொஞ்சம் உடுப்பான், இந்த உலகத்தில் கொஞ்சம் பிரயாணம் செய்வான், இந்த உலகத்தில் கொஞ்சம் வீடு வாசலை கட்டுவானே தவிர, இந்த உலகத்திலும் அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது, நாளை மறுமையிலும் உயர்ந்த சுவனம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மிகப்பெரிய ஒரு சொத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார், மிக விலைமதிக்க முடியாத ஒரு சொத்தை தந்திருக்கிறார். அல்லாஹை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம், அவனுடைய ரசூலை நம்புகின்ற ஒரு பாக்கியம், இது கிடைத்ததனால் தான் ஒரு வாழ்க்கை சத்தியமான வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. எங்களுக்கு சுத்தம் என்றால் என்ன, அசுத்தம் என்றால் என்ன என்று எமக்கு தெரியும். ஹராம் என்றால் என்ன, ஹலால் என்றால் என்ன எமக்கு தெரியும். எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பாடம் எமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஒரு நீதியான, ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான, ஒரு உண்மையான, ஒரு சத்தியமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு இந்த அவனையும் அவனுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தின் பின்னணியிலே தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, சோர்களே, இது எவர்களுக்கு கிடைத்து விட்டதோ, எவர்களுக்கு அல்லாஹை உண்மையாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பாக்கியம், அவருடைய ரசூலை முறையாக நம்புகின்ற ஒரு பாக்கியம், அல்லாஹினால் சொல்லித்தரப்பட்ட புத்திமதிகள் எல்லாம் உண்மையானது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பாக்கியம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைதான் சத்தியமானது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம், அது கிடைத்து அதன் பிரகாரம் வாழுகின்ற ஒரு பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால், மாஷா அல்லாஹ், இந்த உலகத்திலும் அவன் சுவனவாசிதான், இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் அவன் சுவனத்து வாழ்க்கையைத்தான் வாழ்வான். அல்லாஹ் எங்களுக்கு அந்த நசீபாக்கும். கண்ணியமானவர்களே, சோர்களே, கிருபையும் இறக்கவும் உள்ள நாயன் ஒரு சத்தியமான மார்க்கத்திலே எங்களை வைத்திருக்கிறார், ஒரு கண்ணியமான மார்க்கத்திலே வைத்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு உண்மையான வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறார். இந்த சத்தியமான, இந்த உண்மையான, இந்த நேர்மையான, இந்த அழகான, இந்த மேலான தீனுல் இஸ்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வருமோ, எங்கள் பார்வையிலும், எங்கள் கேள்வியிலும், எங்கள் சிந்தனையிலும், எங்கள் கொடுக்கல் வாங்கலிலும், எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும், எங்களுடைய ரகசியத்திலும், எங்களுடைய உள்ளூர் வாழ்க்கையிலும், எங்களுடைய வெளியூர் வாழ்க்கையிலும், எல்லா நிலைமையிலும் எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை வந்து விடுமோ, நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம். எந்த அளவுக்கு எங்களுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய தன்மை, நஃப்ஸுக்கு வழிபடக்கூடிய தன்மை, அல்லாஹுக்கு அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணிக்கின்ற தன்மை வந்துவிடுமோ, இந்த உலகமே நோக்கமாக மாறிவிடுமோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலும் நாங்கள் சோதிக்கப்படுவோம், இந்த உலகத்தை விட்டு சென்றடைகின்ற எல்லா இடங்களிலும் நாங்கள் சோதிக்கப்படுவோம். கிருபையும் இருக்கும் என நாயன் சொல்கிறான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. எவர்கள் அல்லாஹ்வை சரியான முறையில் பயந்து நடப்பார்களோ அவர்களுக்கு சகலவிதமான பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தியாகின்ற வழியை நாங்கள் காட்டிக் கொடுப்போம். وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, இவர்கள் கற்பனை பண்ணாத இடத்திலே இவர்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொடுப்போம். கற்பனை கட்டாத முறையில் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் எதிர்பார்ப்பது அவனை சரியான முறையில் அஞ்சு நடப்பவன். தக்வா என்றால் என்ன? அத்தக்வா இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜ்தினா புடவாகி, அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும், அவன் எதை தடுத்தானோ அதை தவிர்த்து நடக்க வேண்டும். இதுதான் தக்வா. உலகத்தில் அடுத்தவர்களுக்கு பயந்து வாழுகின்ற தக்வா, அந்த தக்வா லேசாக எடுத்துக்கொள்ளலாம். தகப்பனுடைய முன்னிலையிலே மகன் ஒரு தக்வாதாரி, மனைவியுடைய முன்னிலையிலே கணவன் ஒரு தக்குவாதாரி, பிள்ளைகளுடைய முன்னிலையிலே தகப்பன் ஒரு தக்குவாதாரி, நண்பனுடைய முன்னிலையிலே நண்பன் ஒரு தக்குவாதாரி, ஊர் மக்களுக்கு முன்னால் இவனொரு தக்குவாதாரி. கண்ணியமானவர்களே, சோர்களே, இந்த தக்குவாவை கொண்டு வருவது லேசு. மகள் இருக்கிறாரு, ஒழித்து மறைத்து எல்லா குற்றங்களையும் செய்கிறார், நண்பர்களோடு சேர்ந்தா சிகரெட் அடிக்கிறாரு, ஒரு சுற்றுலா போனா தகாத காரியங்கள் எல்லாம் செய்யறாரு, ஊரை விட்டு வெளியில போனா எல்லா தப்புகளையும் செய்யறாரு, வீட்டுக்குள்ள வந்தா இவரை போல நல்ல புள்ள யாருமே இல்லை. வாப்பிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டார். மகன் இப்படி ஒரு தவறு செய்யறாருன்னு சொன்னா நம்ப மாட்டார். இப்ப தகப்பனுடைய முன்னிலையில் இந்த மகன் ஒரு தக்குவாதாரி, ஆனால் அந்த மகனுடைய மனச்சாட்சி சொல்றது நான் யாருக்கு தக்குவாவோட வாழ்கிறேன். அவர் தனிமையில, அவர் வெளியூர்ல, அவர் நண்பரோடு சேர்ந்து விட்டா பாவம் செய்யறாரு, ஆனா வீட்டுக்குள்ள வந்தா நல்ல ஒரு புள்ள, மாப்பக்கு தக்குவாதாரி, உம்மட முன்னிலே நல்ல மகள்,
ஒரு கணவன் இருக்கிறார், கணவன் மனைவி அந்த மனைவியிடத்துல போயிட்டு உங்களோட மாப்பிள்ளை எப்படி என்று சொன்னா ரொம்ப நல்லவர்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா, வீட்டுக்குள்ள வந்தா இவரை போல நல்லவர் யாருமே கிடையாது, ஆனால் இவர் வெளியில போனா இவர் தனிமையில என்ன தவறு செய்யறாரு அது மனைவிக்கு தெரியாது. அது தெரியாதனால அந்த மனைவி எப்படி தன்னுடைய கணவன் ஒரு தக்குவாதாரியாகத்தான் பார்க்கிறார், நல்ல மனிதனாகத்தான் பார்க்கிறார். இவர் வியாபாரத்திலே மோசடி செய்யலாம், இவர் ஒருவரை ஏமாற்றலாம், அடுத்தவருடைய சொத்தை பழித்தெடுத்திருக்கலாம், அல்லது வேறு தகாத பாவங்களோடு ஈடுபட்டு இருக்கலாம், ஆனால் இதை மனைவிக்கு இவர் காட்டாத வரையில மனைவியுடைய முன்னிலையிலே நல்லொரு கணவன், நல்லொரு கணவன், மனைவிக்கு நல்ல கணவன், தகப்பனுக்கு நல்ல பிள்ளை. ஒரு வாப்பா இருக்கிறாரு, பல பிள்ளைகளுக்கு வாப்பா, வீட்டுக்குள்ள வந்தா பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா அழகா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கிறாரு, மனைவி மக்களோட நல்லா நடக்கிறா, பிள்ளைகளோட நல்லா நடக்கிறா, எல்லா பிள்ளைன்னு சொல்ல எங்கட வாப்பா தங்கம் சொல்லுவான். ஆனா அந்த வாப்பா தன்னுடைய தனிமையில எப்படி இருக்கிறாரு, வீட்டை விட்டு வெளியில போனா எப்படி இருக்கிறாரு, தன்னுடைய தொழில எப்படி இருக்கிறாரு, இந்த நிலைமைகள் எல்லாம் ரொம்ப பயந்து நடந்தா உண்மையில இவர் தக்குவாதாரி. அந்த இடத்துல இவர் குற்றம் செய்யறாரு, வீட்டுக்குள்ள வந்தா நல்ல தகப்பன், எல்லோரும் போட்டுவாங்க. கண்ணியமானவர்களே, வீட்டுக்குள்ள வந்தா தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய சகோதரனுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய தகப்பனுக்கு, தன்னுடைய நண்பனுக்கு, ஊருக்குள்ள வந்தா ஊர் மக்களுக்கு நல்லவனாக நடித்து காட்டுறது எல்லோருக்கும் லேசு, பேசுகின்ற எனக்கும் லேசு, உங்களுக்கும் லேசு. நான் நல்லவனா கெட்டவனா நீங்கள் எல்லோரும் பார்வையில நல்லவன் சொல்லுவோம். நான் ஒரு தக்குவாதாரியா என்பதை என்னுடைய நெஞ்சில கை வைத்து நான் தான் சிந்திக்கணும். ஓஹோ எப்படி என்னுடைய தக்குவா இருக்கிறது. இது போன்று ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை யோசிக்க வேண்டும். நான் ஒரு தக்குவாதாரியாக இருக்கிறானா, என்னுடைய தக்குவா இருப்பதென்றால் என்னுடைய ரொம்ப தனிமையிலும் கூட்டாகவும் இரவிலும் பகலிலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் இருட்டிலும் வெளிச்சத்திலும் எல்லா நிலைமையிலும் என்னுடைய ரொம்ப என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனை வரும் என்றால் உண்மையில நான் ஒரு தக்குவாதாரி, உண்மையில நான் அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பேன். தகப்பனுக்கு, தாய்க்கு, நண்பனுக்கு, சகோதரனுக்கு, மனைவிக்கு, கணவனுக்கு, ஊருக்கு, உறவுக்கு நல்லவராக வெளிரங்கத்தில் நடிக்க லேசு, ரப்புக்கு முன்னால நடிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய சகல ரகசியங்களை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே அவன் எதிர்பார்க்கின்ற தக்குவா என்ன தெரியுமா, அவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். ஊருக்கல்ல, உறவுக்கல்ல, நண்பனுக்கல்ல, ரப்புக்கு பயப்படக்கூடியவனாக நாம ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். உண்மையில் எங்களுடைய வாழ்க்கை ரப்புக்கும் பயப்படக்கூடியதாக மாறிவிட்டால், படைத்த நாயினுடைய தக்குவா எங்களிடத்திலே வந்துவிட்டால் எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதனை அல்லாஹு தஆலா முதன் முதலாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சொன்ன புத்திமதியில் இருந்து எங்களுக்கு, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்தான், அவர்களுடைய இடது விழா எலும்பிலிருந்து அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள், தனக்கு அருகிலே ஒரு அழகான பெண், கேட்டார்கள் இது யார், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா சொன்னான் இது உங்களுடைய மனைவி. முதலாவது இந்த மனித இனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட உறவு எது தெரியுமா, கணவன் மனைவி. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கணவனாகவும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மனைவியாகவும். இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் தஆலா எங்க வைத்தான், எல்லோருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான், சுவனத்தில் தான் குடி அமர்த்தினான். சுவனத்தில், நீங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் இருங்க. சுவனம் என்றால் என்ன தெரியுமா, அங்க எந்த கஷ்டமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, கேட்கிறது கிடைக்கும், நினைக்கிறது நடக்கும், இதுதான் சொர்க்கம். எந்த கண்ணுமே கண்டுறாத, எந்த காதுனாலும் கெட்டுறாத, எந்த உள்ளத்திலும் ஊசலாடி இருக்க முடியாத, கேட்கிறது கிடைக்கும், நினைக்கிறது நடக்கும். சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உடுப்புக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வீடு வாசலுக்கு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஒன்றுக்குமே உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், தேட வேண்டும், அந்த பிரச்சனை கிடையாது. சுவனத்து வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை. ரொம்ப சொன்னான் நீங்க எங்கே இருங்க, சொர்க்கத்திலே இருங்க. வலா சக்கரமாகாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் வாலிமீன். ஒரே ஒரு விஷயம் தான் அல்லாஹ் கட்டளைப்படுத்தா சொர்க்கத்தில், நீங்க தொழுங்கோ, நீங்க நோம்பு பிடிங்க, நீங்க ஜக்காத்து கொடுங்க, நீங்க ஹஜ் செய்யுங்க, ஒன்றுமே சொல்லல. அல்லாஹு தஆலா சொன்னான் என்ன தெரியுமா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு காரியத்தை செய்யணும், அவ்வளவுதான், என்னுடைய ஒரு கட்டளைக்கு வழிபடணும். இந்த மரத்தடியில நீங்க நெருங்க வேண்டாம், பலா சக்கரமா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தடியில நெருங்க வேண்டாம். ஃபதகூனா மினல் வாலிமீன், நெருங்கினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நான் சொன்ன வார்த்தையை மீறினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மரத்தை மாற்றம் செய்தால் என்ன கிடைக்கும்? அந்த மரத்தடிக்கு போய் அந்த கனியை நீங்க சாப்பிட்டால் உங்களுக்கு என்ன விளைவு ஏற்படும்? ரப்பு இஸ்ஸத் அல்லாஹு தஆலா அந்த ரெண்டு பேருக்கு சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் லாலிமீன். அப்படி நான் சொன்னதுக்கு மாற்றம் செய்தால் நீங்கள் இருவருமே உங்களுக்கே அநியாயம் அழைத்துக் கொண்டவர்களாக மாறிவிடுங்க. அநியாயம் செய்ய அல்லாஹ் அநியாயம் செய்யல, நீங்களே உங்களுக்கு அநியாயம் செய்ய. அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறார். ரப்புக்கு மாறு செய்வது, ரப்பு சொன்னதுக்கு மாற்றமாக நடப்பது, தங்களுடைய மனோ இச்சைக்கு வழிபடுவது, தன்னுடைய ஆசைக்கு முன்னுரிமை கொடுப்பது, இதனால் அல்லாஹுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போகுது. அதனுடைய விளைவு யாருக்கு தெரியுமா? அதை செய்யறோம். அதனுடைய கெடுதி யாருக்கு? அதை செய்யறோம். நாங்க ஒரு தப்பு செஞ்சிட்டோம், ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஒரு பாவம் செஞ்சிட்டோம், இதனால ரப்புடைய அந்தஸ்துல எந்த கூடுதலும் ஏற்பட போறதில்லை, எந்த குறைவும் ஏற்பட போறதில்லை. ஹதீஸ் குத்ஸில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா துகா கல்பி ரஜுலின் வாஹிதின் மாஜாத ஃபீ முல்கி ஷைஆ. என்னுடைய அடியார்களே, உங்களில் ஆரம்பமானவர்களுக்கு கடைசியானவர்கள் வரை, மனிதர்கள் ஜின்கள் எல்லோருமே சேர்ந்து மிகப்பெரிய தக்குவாதாரிகளை போன்று வாழ முற்பட்டாலும் மாஜாத ஃபீ முல்கி ஷைஆ, என்னுடைய ஆட்சியில் ஒன்றும் கூட போறது கிடையாது. அல்லாஹுக்கு இபாது செய்கின்றவர்கள் அதிகமானார்கள் என்று ஒரு பெருமை கிடையாது, தேவை கிடையாது. அப்படி ஒரு தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை. யா இபாதி லவ் அன் அவ்வளக்கும் வாஹரக்கும் வைன்சக்கும் வஜின்னக்கும் கானு அலா அஃஜரி கல்பி ரஜுலின் வாஹிதின் மா நக்கஸ ஃபீ முல்கி ஷைஆ. என்னுடைய அடியார்களே, உங்களிலே ஆரம்பமானவர்கள் கடைசியானவர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லோருமே சேர்ந்து பாவம் செய்தாலும் கூட என்னுடைய ஆட்சியில எந்த ஒன்றும் குறைய போறதில்லை. உலகத்துல ஒரு பத்து பிள்ளையை பெற்றெடுத்த தகப்பன் பிள்ளைகளை நல்லா வளர்க்குற நேரத்தில், அவரு கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் அவருடைய தொழிலும் அந்தஸ்தும் எதுவோ இருந்திருக்கும், கல்யாணம் முடிச்சு குழந்தைகளை பெற்று ஆளாக்கி வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தா அவருக்கு இப்போ ஒரு அந்தஸ்து கூட. எப்படி தெரியுமா? இந்த மௌலிட வாப்பா, இந்த டாக்டர் வாப்பா, இந்த இன்ஜினியர் வாப்பா, இந்த இன்னாந்த வாப்பா. ஏன்? அந்த பிள்ளைகள் அந்த அளவுக்கு தரத்துல உயர்த்திட்டாரு. சாதாரணமாக இருந்த மனிதர் தான் பிள்ளையே நல்ல நிலைமை கொண்டு வந்ததுனால அந்த பிள்ளைகளால் இவருக்கு ஒரு கண்ணியம் கூடுது. இதே போல உயர்ந்த குடும்பத்திலிருந்து ஒரு மனிதர் கல்யாணம் முடிச்சாரு, குழந்தைகள் 10-15 பெற்று போட்டாரு, ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போக்கு. ஒன்று குடிகாரனா இருக்கிறா, ஒன்று ரவுடியா இருக்கிறா, ஒன்று ஒரு போக்குல இருக்கிறா, ஒன்று அப்படி கல்லனா இருக்கிறான். இப்ப கண்ணியமா இருந்த மனுஷனுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு இழுக்கு ஏற்படுது. பாருங்களே புள்ளல வளர்த்து இருக்கிற மாதிரி. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலாவுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து நன்மை செஞ்சதுனால அவனுக்கு அந்தஸ்து கூடுறதும் கிடையாது, நாங்க எல்லோரும் சேர்ந்து தப்பு செய்யறதுனால அல்லாஹுடைய அந்தஸ்து குறைய போறதும் கிடையாது. நாங்க செய்கின்ற நன்மைகளுடைய பிரதிபலனும் எங்களுக்கு தான், நாங்கள் செய்கின்ற பாவங்கள் அது எங்களுக்கே தான். நாங்கள் அநியாயம் செய்கிறோமே தவிர எங்களுடைய வேறு ரப்புக்கு அநியாயம் செய்தவர்கள் அல்ல. ரப்புக்கு எங்களால் எதுவுமே தீங்கு செய்ய முடியாது. நாங்கள் தப்பு செய்கிறோம், தவறு செய்கிறோம், அதனுடைய கெடுதி எங்களுக்கு என்று அல்லாஹ் சொல்றான். நான் சொன்னதற்கு மாற்றம் செய்தால் நீங்களே உங்களுக்கு அநியாயம் இழைத்துக் கொண்டவர்களாக மாறிவிடுவீர்கள். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கனியை புசிக்க தயாராகல. பார்த்தா மரத்தை பார்க்குறாங்க, ரொம்ப அழகான கனி, ரொம்ப சுவப்போல தெரியுது, ரொம்ப சொர்க்கத்து கனி எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு சாப்பிட வேண்டாம். அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பார்க்குறாங்க, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஷைத்தான் அங்கே நுழைஞ்சான், ரெண்டு பேருக்கும் எவ்வளோ எலுமோ சொல்லி பார்த்தான், இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிட வேணாம் என்று சொல்றது ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க இதை சாப்பிட்டா இங்கே நிரந்தரமா இருந்துடுவீங்க, அதனாலதான் சாப்பிட வேணாம்னு சொல்லிக்கிறேன். நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு தான் நல்லது. இப்ப ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனைவியை பார்த்து சொன்னாங்க, இது பயங்கரமான ஒரு விஷயம், நாங்க இதுல கை வைக்க கூடாது. யாருங்க சொல்ல நம்பி நாங்க சாப்பிட்டு பிறகு பிரச்சனை பட தேவையில்ல, இதை சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க. இப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சைத்தான் போய் கெஞ்சினான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பார்த்தாங்க, பெண்கள் இலகிய மனமே சொன்னாங்க, பாருங்களேன் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இவர் வந்ததா சொல்றாரு, ரொம்ப அழகா இதனுடைய சிறப்புகளை சொல்றாரு, சாப்பிட சொல்லி சொல்றாரு, ஒரு கடி கடிச்சு பார்த்தா எப்படி? அதர் தாதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, வான இந்த வேலை தேவையில்ல, எங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு, தேவையே இல்லை. ரெண்டு பேரும் முடிவெடுத்தாங்க, சரி பரவாயில்ல, இந்த கனியை சாப்பிடறது இல்லை நாங்க. இப்ப சைத்தான் என்ன முடிவெடுத்தான் தெரியுமா? ரெண்டு பேருக்கு முன்னால போய் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நன்மை செய்ய நான் வந்திருக்கிறேன், என்ன நீங்க நம்பாம இருக்கிறீங்களே, இந்த கனியை சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருப்பீங்க, சாப்பிடாம போனா உங்களுக்கு. இப்ப அதற்கு ஆதம் அலிஸ்லாம் கொஞ்சம் தைரியமா தான் இருந்தாங்க, அன்னை ஹவ்வா அலிஸ்லாம் இலகிய மனுஷன், இவ்வளவு அழுகிறான், ஒரு கடியை கடிச்சு தின்ண்டா என்ன பிரச்சனை வரப்போகுது, நாங்க ரெண்டு பேரும் ஒரு கனி எடுத்து திண்டு பார்ப்போமே சொன்னாங்க. சரி என்ன செய்யறது, நீ சொல்றதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். இப்ப என்ன செஞ்சாங்க, ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் தாமதம், அடுத்த நிமிஷமே அவர்களுக்கே அநியாயம் அளித்துக் கொண்டதை அல்லாஹ் உணர்த்தி காட்டினான். என்ன அநியாயம், நீங்களே உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டீங்க, நான் சாப்பிட வேண்டாம் என்றால் நீங்க சாப்பிட்டீங்களா, உங்களுக்கே நீங்க அநியாயம் செய்து, என்ன அநியாயம். அல்லாஹு தஆலா கொடுத்திருந்த நான்கு நாமத்துகளை பறிச்சிருப்பான். நான்கு நாமத்துகள், ஒன்று சுவனம், எவ்வளவு பெருமதியான இடம், பெருமதியான இடம், மிக விலை மதிக்க முடியாத இடம், அதை அல்லாஹ் பறிச்சிருத்தான், சொர்க்கத்திலிருந்து வெளியாட்டுட்டான். சொர்க்கத்து ஆடைகளை எடுத்திருந்தாங்க, நிர்வாணம் ஆயிட்டாங்க, உடுப்பில் ரெண்டு பேருக்கு. இப்ப சாப்பாடு, சொர்க்கத்து சாப்பாடு, இப்ப சாப்பாடும் இல்லை, சொர்க்கத்திலிருந்து போயிட்டா அங்குள்ள உடுப்பும் இல்லை, அங்குள்ள சாப்பாடும் இல்லை, அங்குள்ள இடமும் இல்லை. இந்த மூன்று நாமத்தும் போயிட்டுதான் ரெண்டு பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இறங்கி இருந்து அழுதழுதாலும் சரி கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு பேசி கொண்டிருப்பாங்க. கணவன் மனை ஒரு இடத்துல இறங்கி இருந்தா பாரு நீ செஞ்சதுனால நான் ஒன்றுமே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கோ ஒரு திக்கில போய் விழுந்தாங்க, அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கோ போய் விழுந்தாங்க. முஃபஸ்ஸிரீங்கள் எழுதுறாங்க, ஹதீஸ்ங்கள் சொல்றாங்க, நீண்ட காலத்துக்கு பிறகுதான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்துல சந்திக்கிறாங்க. அதனாலதான் அரஃபாவுக்கு அந்த பேரே வந்தது. ஏன் அரஃபான்னு சொன்னா என்ன, ஒருவர் ஒருவர் சந்திச்சு அறிமுகம் ஆகிறாங்க. இந்த இடத்துல வச்சு கெஞ்சினாங்க, வெப்பிடத்தில் அழுதாங்க. அப்பதான் ரொம்ப கேட்டான், அறத்துமா புசப்புமா, இப்பதானா நீங்க ரெண்டு பேரும் அறிமுகமாயிக்கொண்டீங்க, நீங்க யாருன்னு இப்பதானா விளங்கினீங்க. அதனால அரபாவுக்கு அந்த பேர் வந்ததா கூட மாற்றி சொல்றான். அல்லாஹ் அக்பர், கணவன் மனைவி அல்லாஹ் பிரிச்சே போட்டா எங்கேயோ, நீண்ட காலத்துக்கு பிறகுதான் ஒன்று சொல்ல. உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹுக்கு ரசூலுக்கு ஒரு ஆண் வழிபடல, ஒரு பெண் வழிபடல, ஒரு கணவன் வழிபடல, ஒரு மனைவி வழிபடல, இவர்களுக்கு அல்லாஹ் இந்த நாலு விஷயத்துல சோதனை ஏற்படுத்துவான். வீட்டுல பிரச்சனையா இருக்கும், சாப்பாட்டுல பிரச்சனையா இருக்கும், உடுப்புல பிரச்சனையா இருக்கும், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கும். அப்படியா, இப்ப எங்களுடைய உள்ளத்துல வரும், எனக்கு என்ன அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வீடு மாட மாளிகையா இருக்குது, உடுப்பு அலமாரி நிறைய இருக்குது, சாப்பாடு தாராளமா இருக்குது, வீட்டுக்குள்ள ஏதோ நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா நானும் தப்பு தானே செஞ்சு கொண்டிருக்கிறேன், தவறு செய்யறேன், இந்த வியாபாரத்துல குழப்பம் இருக்குது, என்ன தனிமையில எத்தனையோ தப்பு, உள்ளூர்ல தப்பு, வெளியூர்ல தப்பு, அப்படி இருந்தாலும் எனக்கு அவ்வளவு பெருசா ஒண்ணும் விளங்கலையே என்று நான் உடுப்புல பிரச்சனைன்னு சொன்னா உடுக்கவே இல்லாம நிர்வாணமா இருக்கிறதல்ல, வீட்டுல பிரச்சனைன்னா வீடு இல்லாம தெருவில் இருக்கிறதல்ல, சாப்பாட்டுல பிரச்சனைனா தின்ன வழி இல்லாம பிச்சை எடுக்கிறதும் அல்ல. இது எல்லாம் இருக்கும், உள்ளத்துல நிம்மதி இருக்காது, போதும் என்ற தன்மை இருக்காது, போதும் என்ற தன்மை இருக்காது. மாட மாளிகையில வசிப்பார், வீடு நாடு மாடி. போய் கேட்டா ஆதியார் எப்படி உங்களுக்கு இந்த வீடு போதுமா, இன்னும் எப்படி பெருசா கட்டுற ஐடியா இருக்கான்னு கேட்டா, அவரு வசதி இருந்தால் இன்னும் நாலு மாடி ஏற்று வேண்டுதான் சொல்லுவாரே தவிர இது போதும்னு சொல்ல மாட்டார். வசதி இருந்தா இன்னும் கட்டலாம், உள்ளத்துல இருக்குது எத்தனை மாடி இருந்தால் இன்னும் கட்ட கிடைத்தால் கட்டுவேன் என்றால் இவர் மாடி மட்டும் பிச்சைக்காரனா. சஹாபாக்கள் இடத்துல வீடு இருக்கும் ஒரு சின்ன ஒரு துண்டு, கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு நாலு கபர்கள் உள்ள வீடு, அவ்வளவுதான், நாலு கபர் தான் தோண்டது, மூணு பேர் அடங்கி இருக்கிற, இன்னொரு கபருக்கு தான் இடம் இருக்கு, இதை விட பெருசுல வீடு. சஹாபாக்களுடைய வீடு எல்லாம் இந்த அளவு தான், ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தூங்கலாம், அதுக்கு தான் இடம் இருக்கு. ஆனா அவங்க இடத்துல போயிட்டு உங்களோட வீடு போதுமான்னு சொன்னா உங்களுக்கு வேணுமெண்டா இன்னொரு துண்டு தாரேன்னு சொல்லுவாங்க. என்ன இது மிச்சம், எங்களுக்கு இந்த துணியால இவ்வளவு பெரிய வீடு எங்களுக்கு தேவையில்லைன்ற உணர்வு இருந்துச்சு. குடிச்ச விட்டு பணக்காரர்களாக சாபாக்கள் இருந்தாங்க, இன்னைக்கு நாங்க மாடி வீட்டு பிச்சைக்காரம், மாடி வீடுதான் ஆனா போதுமா போதாது, போதுமா போதாது, அலுமாறு நிறைய உடுப்பு இருக்குது ஆனா இன்னும் ஏதாவது உடுப்பு கிடைச்சா எடுப்பீங்களா தேவையில்லையான்னு சொன்னா இல்ல இன்னும் தேவைதான், இருக்கிற உடுப்பு அது என்ன தேவை, போதும் என்ற தன்மை வரல. சஹாபாக்களுடைய உடுப்பு எந்த அளவுக்கு சொன்னா சில கட்டங்கள்ல நெருங்கி நெருங்கி உட்காருவாங்க, ஏன் தெரியுமா, அடுத்த சகோதரை பார்ப்பாங்க, அவருடைய உடுப்பு கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது, அந்த உடுப்பு கிழிஞ்சிருக்குது, அவர் கொஞ்சம் இப்படி மறைச்சா மறுபக்கம் தெரியும், மறுபக்கத்தால் கிழிஞ்சது தெரியும், அதனால ரெண்டு பேரும் நெருங்கி உட்காருவாங்க. ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய ஆடையால் அடுத்தவருடைய ஆடையை மறைக்கிற அளவுக்கு ஆடைகள் கிழிந்தவர்களாக சகாபாக்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த உடுப்பு போதுமானு கேட்டா இது மிச்சம்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு போதும், இதை விட தேவையில்ல. அந்த அளவுக்கு உடுப்பு தன்னிறைவு கண்டாங்க. சாப்பாடு அல்லாஹு அக்பர், கோதுமையை இடிச்சு அதை பட்டு போல மாவாக்காம அது குறுநலோடு இருக்கக்கூடிய மாவிலே தட்டி ரொட்டியை சுட்டு தின்னுவாங்க, ரொம்ப ருசியா இருக்கும் அவங்களுக்கு, அது போதும். மாஷா பெருசாக இந்த காலத்தில் இன்றைக்கு எங்க எவ்வளவு சாப்பாடு தெரியுமா, சில நேரங்களில் சில சாப்பாடுகளை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். நானும் ஒரு பயணம் கொண்டு போயிருக்கிற நேரத்தில் ஒரு நாட்டில் சாப்பாடு ஒன்று வச்சிருந்தேன், சாப்பாடு வச்சிருக்கு வேண்டிய எடுத்து சாப்பிடுங்க, ஒவ்வொன்றும் ஒரு கலர்ல நிறத்துல ஒவ்வொரு விதமா இருக்குது, இது என்ன சாப்பாடுன்றே விளங்குது இல்லை, திண்டு பாப்பமே ஒவ்வொருத்தரும் எடுத்தாங்க பிளேட்ல கொண்டு வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. இங்க மரத்துல புழுகிற ஜம்புக்காவை என்னவோ அதுக்கு ஒரு அலங்காரம் ஒன்று போட்டு என்னவோ செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஜம்புக்கா அது ஒரு சாப்பாடு, அது ஒரு ஏதோ ஒரு அமைப்புல போட்டு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கனிவர்க்கங்களையும் ஒவ்வொரு விதமாக அவங்க என்ன செஞ்சு அலங்கரிச்சு சாப்பாடை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இருக்கின்ற மரத்துல பறிக்கின்ற கனிகளையே அதுக்கு எத்தனையோ அலங்காரங்களை கொடுத்து இன்றைக்கு சாப்பாடு செய்யறாங்க. மாவு பிணைஞ்சா அதுக்கு எத்தனையோ பேர்கள் சாப்பாடு, சஹாபாக்குடைய காலத்தில் இப்படி இருக்கல. இன்றைக்கு சிலருக்கு சாதாரணமா வீட்டுல சமைக்கிற சோறு கறி ருசிக்கிறது இல்லை, சில புள்ளால பழக்கி வச்சிருக்கோம் அப்படி, அவங்களுக்கு அதுதான் வேணும், சம்மரி வேணும் அல்லது அது வேணும் இது வேணும் அப்படி திருந்த அளவுக்கு இருக்குது. ஏன் பழக்கம் அப்படி. சஹாபாக்குடைய வாழ்க்கையில அந்த இடிச்ச மாவுல அந்த உமிய மட்டும் அப்படியே பரத்தி விட்டுட்டு அது ரொட்டியை சுத்தாங்க தின்னாங்க, ருசியா இருந்துச்சு, அது போதுமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி இருக்கிறான்னு பார்த்து போதாது. கண்ணியமானவர்களே, சோர்களே, வீடு இருந்தாலும் சரி, உடுப்பு இருந்தாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. பார்த்தா வழியில நல்லா தெரியுது, உள்ளத்துக்குள்ள உள்ள வேற்றுமா விளங்குது இல்ல. நானா தம்பி எல்லோருமே ஒரு கடையில வியாபாரம், வெளி உலகம் பார்த்து சொல்றது எவ்வளவு ஒற்றுமை தெரியுமா. ஆனா தம்பி உள்ளத்தை பார்த்தா நானா முன்னேறி கொண்டு போறானே ஒன்று வைத்தறிச்சல், நானாவை பார்த்து தம்பிக்கு, பாப்பா பார்த்து மகனுக்கு, மகனை பார்த்து வாப்பாக்கே வைத்தறிச்சலா இருக்கு. அப்படி எத்தனை இருக்கலாம், உள்ளத்துல ஒரு குமுறல், உள்ளத்துல ஒரு விதமான கோபமுணர்வு, உள்ளத்துல ஒரு போட்டி, உள்ளத்துல ஒரு பொறாமை, நிறைய குடும்பங்கள் இருக்குது. வெளியில பார்த்தா ஒற்றுமை. அல்லாஹையும் ரசூலையும் சரியா விளங்கி தக்குவாவை உண்டானதும் அவங்கள வாழ்க்கையில அடுத்தவங்க எவ்வளவு முன்னேறாலும் பரவாயில்ல. மாஷா அல்லாஹ், ஏந்த மகன், ஏந்த பிள்ளை, ஏந்த சகோதரர், ஏந்த நண்பர், அந்த அல்லாஹுடைய தக்குவா சரியா உள்ளத்துல வரலையா, இவருக்கு அந்த வயிற்றுச்சலே பெரும் சோதனையா இருக்கும். வாழ்க்கை நிம்மதியற்று போயிடும். மாடி வீட்டுல வசிக்கிறாரு நிம்மதி இல்ல, சொகுசு வாகனத்துல பறக்கிறாரு நிம்மதி இல்ல, அழகாக உடுக்கிறாரு நிம்மதி இல்ல, விதம் விதமான சாப்பாடு இருக்கு நிம்மதி இல்ல, அழகான மனைவி இருக்கு நிம்மதி இல்ல. என்ன காரணம் என்று தோண்டி பார்த்தா ஒன்றும் இல்ல, இவரிடத்துல எந்த தக்குவா இருக்க வேண்டுமோ அது இல்ல. ரப்புக்கு இவர் மாறு செய்ய மாறு செய்ய மாறு செய்ய இங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு. சில பெரியார்கள் சொல்றாங்க, நான் வளர்க்கிற மாடு என்ன குத்த வந்தா நான் மாட்டோட கொம்பு பார்க்க மாட்டேன், நான் எதை தொழுகையை பார்ப்பேன். மாடு குத்த வருது, என்னுடைய தொழுகையில் உள்ள ஓட்ட, என்னுடைய அமல் உள்ள ஓட்ட, என்னுடைய ரப்புக்கு செய்கின்ற தப்புதான். நான் வளர்க்கிற மாடு என்ன குத்த வருது, இன்னைக்கு இந்த உணர்வு எங்களுக்கு வருகிறா. வீட்டுக்குள்ள வந்தா என்னுடைய மனைவி அவள் எனக்கு மாற்றம் செய்கிறாள், நான் விரும்பாத காரியத்தோடு இருக்கிறாள், எனக்கு அவள் ஒத்துழைக்கிறாள் இல்ல, என்னுடைய நிலைமைகளை உணர்கிறார் இல்ல, என்னுடைய வரவுக்கேற்ற செலவு அவரிடத்தில் இல்ல. இப்ப அந்த மனைவியை குறைசலத்தில் அர்த்தம் இல்ல, எங்களை பார்க்கணும் இந்த அமல்ல என்ன ஓட்ட, என்னுடைய அமல்ல என்ன உடச்சல், என்னுடைய அமலுடைய குறைபாடு மனைவி இடத்துல ஒரு அந்த அசலாத்து வெளிப்படும். என்னுடைய பிள்ளைகள் எனக்கு வெளிப்படுறாங்க இல்லையா, என்னுடைய அமலுடைய குறைபாடு என்னுடைய பிள்ளை எனக்கு இருக்கிறாங்க. எங்கட மாப்ப மோசமா, நீ மோசமா இருக்கிற அதனால மாப்பனுக்கு வெளிப்படலாம், உனக்கு இறக்கும் உள்ள தகப்பனாக மாறாத காரணம் நீ ரப்புக்கும் மாறு செய்கிறார். சின்ன பிஞ்சு தொட்டு முதியவர்கள் வரைக்கும் ரப்புடைய தொடர்பு இவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ரப்பு இவர்களுடைய உள்ளத்தில் அன்பை போட்டு விடுகிறார். ஹதீஸுடைய கருத்தில் வருகிறது, அல்லாஹு தஆலா ஒரு அடியான நேசித்து விட்டால் அவன் அல்லாஹின் பக்கம் நெருங்குகிறான், அமல் செய்கிறான், சொல்கிறான், இபாதத் செய்கிறான். இப்பொழுது அல்லாஹின் பக்கம் இவன் நெருங்க நெருங்க அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இவன் மீது அன்பு கொள்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு நடைமுறை, அவன் யாருடனாவது அன்பு கொண்டு விட்டால் அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிவித்து விடுவான், ஜிப்ரீலே இந்த அடியானோடு நான் அன்பு கொண்டு விட்டேன். இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, அவர்களும் அன்பு கொள்வார்கள், கொண்டு விட்டு வானலோகத்தில் உள்ள மலக்குமார்களுக்கு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் இந்த அடியானோடு அன்பு கொண்டு விட்டான், நானும் அன்பு கொண்டு விட்டேன், நீங்களும் அன்பு கொள்ளுங்கள். இப்பொழுது பூலோகத்துக்கு அறிவிப்பு கொடுப்பார்கள் மலக்குமார்களுக்கு, அல்லாஹ் இந்த அடியானோடு அன்பு கொண்டு விட்டான், நீங்களும் அன்பு கொள்ளுங்கள். இப்பொழுது அல்லாஹும் மலக்குமார்களும் அன்பு கொண்ட ஒரு மனிதனுடைய நிலைமை எந்த அளவுக்கு ஆகிவிடுகிறது என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களுடைய உள்ளங்களிலும் அந்த அன்பை அல்லாஹ் போட்டு விடுகிறார். மனைவியுடைய உள்ளத்தில் அன்பு, நண்பனுடைய உள்ளத்தில் அன்பு, சகோதரனுடைய உள்ளத்தில் அன்பு, பெற்றோருடைய உள்ளத்தில் அன்பு. இது மாத்திரமல்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மேலான பிரிவுகளை சோழர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அன்பு தெரியுமா, சிங்கத்துடைய உள்ளத்திலும் அன்பை அல்லாஹ் போட்டு விடுகிறார். ஒரு கட்டத்தில் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்தத்ரூன மா யகூலுல் அஸத் ஃபீ ஸைரிஹி, சிங்கம் கர்ஜிக்கிற நேரத்தில் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? சிங்கம் சத்தம் போடுது, ஒவ்வொரு மிருகமும் சத்தம் போடுது. நாய் குலைக்கிறது சொல்றோம், பூனை கத்துதுன்னு சொல்றோம், சிங்கம் கர்ஜிக்கிறது சொல்றோம், உங்களுக்கு சத்தத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அர்த்தம் இல்லாத சத்தம் அல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதனுடைய பாசை எங்களுக்கு விளங்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிங்கம் கர்ஜிக்கிற நேரத்தில் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் தான் தெரியும் எங்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூலுல் அஸத் ஃபீ ஸைரிஹி, சிங்கம் கர்ஜிக்கிற நேரத்தில் சொல்லுது, அல்லாஹும்ம லா துஸல்லித்னி அலா அஹ்லில் மாரு, யா அல்லாஹ், என்னை ஒரு நல்ல மனிதனுக்கு சாட்டி விடாத என்று துஆ செய்கிறோம். சிங்கத்துடைய தன்மை என்ன, கடுமையான பசி வந்தால் ஏதோ ஒண்ணுக்கு வந்து நிக்கிறதோ அதனை கவி பிடித்து அப்படியே சாப்பிட்டு பசியை தீர்த்து கொள்ளும். அந்த சிங்கம் சொல்கிறது, யா அல்லாஹ், கடும் பசி எனக்கு ஏற்பட அந்த நேரத்தில் உன்னுடைய நல்லடியாரை மாத்திரம் எனக்கு முன்னால் நீ அனுப்பிவிடாதே, அவனை கவி தின்ன வேண்டிய ஒரு துப்பாக்கியினுடன் எனக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்று சிங்கம் துஆ செய்கிறதாக இருந்தால், இதற்கு அப்பால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ஹதீசுகள் ஆய்வு நடத்தி பார்த்தால் எங்களுக்கு தெரியும், நிறைய ஹதீசுகள் வந்திருக்கிறது. ஒரு நோன்பாளி நோன்பு வைத்திருக்கிறான், அவன் பகல் முழுவதும் பசித்திருக்கிறான், இரவில் இபாதத் செய்கிறான், அல்லாஹ்வுக்காகவே அவன் பசித்திருக்கிறான். இந்த நோன்பாளியுடைய அன்பு எந்த அளவுக்கு போய் சேர்கிறது என்றால், கரையை கடந்து கடலுக்குள்ளே போய்விடுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடலில் உள்ள மீன்கள் இந்த மனிதனுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மீன்கள் எங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யும், புத்தியில பார்த்தா மீன்களை போல பதுவா செய்யக்கூடிய ஒரு 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 உயிரினம் வேற எதுவுமா இருக்கக்கூடாது மனிதனுக்கு. ஏன் தெரியுமா, மனிதன் இல்லாம வேற யாருமே கடல்ல போயிட்டு வலை போட்டு மீன் பிடிச்ச வரலாறு இல்லை. சிங்கம் போயிச்சா மீன் பிடிக்க, புலி போச்சுதா, யாராவது வலை செஞ்சு. இந்த மனுஷனை பார்த்தா கடலுக்கு போறான் வலை எடுத்துக்கொண்டு, எப்படி தெரியுமா, அட பெரிய மீனை மட்டும் பிடிச்சிட்டு சிறுசை விடு, சிறுசை விட்டுட்டு பெருசை விடு, ஒன்றுமே இல்லை, கூணி ரால் சொல்லுவாங்களே கூணி, அந்த கூணியை பிடிக்கிறதுக்கும் வலையை செஞ்சிருக்கிறான், இவனை போல மோசடிக்காரன் யார் இருக்கணும்? அப்படி என்ற கடல் இருக்கக்கூடிய சின்ன கூணி ரால இருந்து பிரமாண்டமான மீன் வரைக்கும் பிடிக்க இவனுக்கு தந்திரம் தெரியும், மூளை தெரியும், பல தெரியும், எல்லாம் செஞ்சிட்டானே. அப்ப இந்த மீன்கள் என்ன சொல்லணும், எங்களை வாழ விடாம இந்த கடலுக்குள்ள வந்து வலை போட்டு பிடிக்கிறானே இந்த மனுஷன் என்று சொல்லி பதுவா செய்ய வேண்டிய மீன், தகருக்கு சாப்பிடாத மீன், ஆனா அந்த மீன் தான் இஸ்திக்ஃபார் செய்தன்னு சொன்ன எப்படி? அல்லாஹ் அந்த அன்பை போட்டு விடுகிறான். ஏன், அல்லாஹுக்காகத்தான், மனிதனுக்காகத்தான் அனைத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், அல்லாஹுக்காக இந்த மனிதனை படைத்திருக்கிறான். அல்லாஹுக்காக எப்பொழுது ஒரு மனிதன் ஆகிவிடுகிறானோ, அல்லாஹுக்கு வழிபடக்கூடியவனாக இவன் மாறிவிடுகிறானோ, அந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்கள் எல்லாமே இந்த மனிதனுக்கு வழிபடக்கூடியதாகவும், இந்த மனிதனுக்கு அஞ்சக்கூடியதாகவும், இந்த மனிதனுக்காக துவா செய்யக்கூடியதாகவும், இந்த மனிதனோடு அன்பு காட்டக்கூடியதாகவும். எந்த ஒரு கணவனாவது தன்னுடைய மனைவி இடத்துல தான் விரும்பாத விஷயங்களை பார்த்தா அவர் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் இஸ்திக்ஃபார், ஏதோ என்னுடைய அமலில் குறைபாடு, என்னுடைய வாழ்க்கையில குறைபாடு, அது என்னுடைய மனைவியில் அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்படியே இவர் நல்ல சாலிகானவராக இருந்து மனைவி ஒரு மோசமானவராக இருந்தா, இவர் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க முன்னோக்க அந்த மனைவி நாளுக்கு நாள் திரும்பி விடுவாள், இல்லை அவளுடைய சோதனைக்காக வேண்டி நாளை மறுபடியும் இவனுக்கு சுவனம் கிடைக்கும், சந்தேகமின்றி சுவனம் கிடைக்கும். மனைவி இடத்தில் அசௌகரியத்தை கண்டா இவர் செய்ய வேண்டிய வேலை ரப்பின் பக்கம் முன்னோக்கணும், தன்னை திருத்திக் கொள்ளணும், தன்னுடைய பாவங்களும் தன்னுடைய கணவன் தனக்கு பொருத்தம் இல்லாம தெரிகிறாரா, அவர் எந்த நேரம் முகத்துல பாயிறாரா, வீட்டுக்கு வந்தா கடுகடுப்போடு இருக்கிறாரா, அவரால் நிம்மதி இல்லையா? மனைவி என்ன செய்யணும்? ரப்பின் பக்கம் திரும்பணும். என்னுடைய அமலுடைய குறைபாடு தான் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தூரம். பிள்ளைகள் வழிபட இல்லையா, தகப்பன் யோசிக்கணும், தாய் யோசிக்கணும், என்னால என்ன நடந்திருக்கு. அப்துல்லா இப்னு முபாரக் அப்துல்லா அவர்கள் சின்ன வயசுல சின்ன புள்ள களவெடுக்கல்ல, ஏதோ ஒரு பொருளை அடுத்த வீட்டுல போன நேரம் கண்ணு கையில தூக்கணும். சின்ன பிள்ளைகள தெரியாதனா, தெரிஞ்ச வயசும் அல்ல. இப்ப முபாரக் அவர்கள் அவருடைய தகப்பனார் மகனுடைய இந்த காரியத்தை கண்டு பதறி போனாங்க, மேல் நடந்து ஆரம்பிச்சான். முகத்தை உடைச்சு கொண்டு களவெடுக்கல புள்ள, அல்லது பதுக்கி வச்ச சாமான ஒளிச்சு மறைச்செடுக்கல, சும்மா நேர்ல கண்டு ஒரு பொருளை கையில தூக்கிட்டு வந்துச்சு, திருப்பி கொண்டு போய் கொடுத்தாச்சு, புள்ளைட்ட வாங்கி இது புள்ள தெரியாம கொண்டு வந்து கொடுத்து முடிஞ்சது. ஆனா என்னுடைய புள்ள இந்த வயசுல கேட்காமல் ஒரு பொருளை எடுத்துச்சுதே, இது ஒரு கனவு தானே, இந்த கனவு என் பிள்ளையால் ஏன் நடந்தது என்று முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழ ஆரம்பிச்சாங்க. இரவு தூக்கம் வரல, மனைவிட்ட சொன்னாங்க, நீ ஏதாவது களவு எடுத்திருக்கிற அவனுடைய வாழ்க்கையில, அப்படி இருந்து அதை யோசிப்பாரு. நான் ஏதாவது களவு செஞ்சனா என்று சொல்லி நான் யோசிச்சு பாக்குறேன், நாங்க ரெண்டு பேர்ல ஒரு நாள் களவு எடுக்காம எங்க புள்ள இப்படி கை வச்சிருக்காரு, ஏதோ ஒரு தப்பு எங்களால் நடந்திருக்கு. அல்லாஹ், ரெண்டு பேரும் இரவிரவா அழுகிறாங்க, அல்லாஹ் நான் என்ன களவு எடுத்தேனோ. விடுகிறதுக்கு இடையில மனைவி ஓடி வந்து சொன்னாங்க, முபாரக் சொன்னாங்க, நான் ஒரு களவு எடுத்தேன், நல்லா இந்த புள்ள களவு எடுத்தேன். அல்லாஹ், என்ன களவு எடுத்தாய்? அல்லாஹ், அவங்க களவாக கருதினாங்க, களவல்ல சொன்னாங்க. ஒரு நாள் அடுத்த வீட்டுக்காரங்க தன்னுடைய தயிர் சட்டியை வச்சிருந்தாங்க வெளியே, அது கொஞ்சம் மேல பூசணமா இருந்தது, வெளியில வச்சாங்க. நான் சும்மா அதை தொட்டு வாயில வச்சு பார்த்தா குடிக்குதான், இவ்வளவுதான். தயிர் களவெடுத்து ஒரு கரண்டி எடுத்து சீனிய போட்டு கூட குடிக்கல, அல்லது சட்டியை கொண்டு வந்து கொஞ்சம் தயிர் எடுத்துட்டு மேலால மூடி வைக்கல, விரல வச்சு இந்த தயிர் கொஞ்சம் புளிக்குதான் சொல்லி வச்சு தொட்டு பார்த்தேன். இதுக்காக இஸ்திகாரா, இந்த அளவுக்கு எல்லாம் பயப்படக்கூடியவங்களா இருந்தா எவ்வளவு யோசிச்சு. தன்னுடைய பிள்ளை இடத்துல ஏதோ ஒரு தகாத காரியம் நடக்குதுன்னு சொன்னா தாயும் தகப்பனும் அழுதாங்க, ஓஹோ என்னுடைய பிள்ளை ஏன் இந்த நிலைமைக்காரா? களவு செய்யல அவங்க, அடுத்த வீட்டு தயிர் சட்டி புளிக்குதான் தொட்டு வச்சதையே களவாக கருதுறாங்க. அப்படியானால் அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு பெரிய தக்குவாதாரியா இருந்திருப்பாங்க. தன்னுடைய பிள்ளை இடத்துல நடக்கக்கூடிய தவற கண்டு அந்த தாயும் தகப்பனும் எந்த அளவுக்கு பயந்தாங்க, எந்த அளவுக்கு பயந்தாங்க. கண்ணியமானவர்களே, சோர்களே, இன்றைக்கு அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கா? என்னுடைய பிள்ளை ஒரு தவறு செய்தே அதுக்கு காரணம் என்ன? என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாரு அதுக்குரிய காரணம் என்ன? என்னுடைய கணவன் இப்படி இருக்கிறாரு அதுக்குரிய காரணம் என்ன? கண்ணியமானவர்களே, சோர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் பயப்படணும். எங்களிடத்துல நடக்கக்கூடிய அமலுடைய குறைபாடு எங்களுடைய மனைவியில, எங்களுடைய குழந்தைகள்ல, எங்களுடைய சகோதரர்கள்ல, எங்களுடைய வியாபாரத்துல, எங்களுடைய தொழிலாளிகள்ட்ட, இல்ல நாங்க சரியாக தொழில ஹராம் ஹலால் பேணி பேணுதலாக தக்குவாவோட வியாபாரம் செஞ்சா எங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் களவு செய்ய மாட்டான், களவு செய்ய மாட்டான். அப்படி களவு செஞ்சாலும் அதை உடனே அல்லாஹுத்தாலா காட்டி தந்துடுவான், காலம் போக விட மாட்டான், உடனே காட்டி தந்துடுவான். நல்லவன் ஒருவனுக்கு ஒருவன் கெடுதி செய்தா அந்த நல்லவனுக்கு அல்லாஹுத்தாலா கெட்டவனை காட்டி கொடுத்துருவான், காட்டி கொடுத்துருவான். கண்ணியமானவர்களே, சோர்களே, நாங்க நீதியாக நேர்மையாக தக்குவாவாக எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போனா எங்களுக்கு கீழ் உள்ளவங்க எல்லோரும் எங்களுக்கு வழிபடக்கூடியவங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. நம்பகரமானவர்கள் எங்களோடு இருப்பாங்க. ரொம்பக்கு மாறு செய்யக்கூடியதாக நாங்கள் ஆகின்ற பொழுது இங்கே படைப்பிடங்கள்ல எத்தனையோ கடிதங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு கணவன் வந்து சொல்றாரு, அதரன் எங்களோட வைஃப் சரியில்லை, நான் இப்ப அவ விடுற லெவலுக்கு வந்துட்டேன், எப்படி அவ விட்டுருவான். இப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களோட மனைவி சரியில்லைன்னு சொல்றீங்களே, என்ன பிரச்சனை? பல குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாரு, மனைவியோட கனகாலம் இருந்திருக்கிறாரு, இப்ப மனைவி கூடாது, மனைவி கூடாது, என்ன பிரச்சனை உங்களோட மனைவியா? அவர் சொன்னாரு, கஷ்டப்பட்டு வியாபாரம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர வேர்வையோட வந்து வீட்டுக்குள்ள வந்தா ஒரு சொட்டு தேர்த்தண்ணியே அவசரமா ஊத்தி தர மாட்டார். அப்படியா? சரிதானே, கணவன் வீட்டுக்கு வர நேரம் மலர்ந்த முகத்தோடு அவன் ஆதரிக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க பாடம். கணவன் வந்த உடனே அவருக்கு ஆறுதல் கொடுக்கணும் மனைவி, ஏதாவது கஷ்டத்தோட கவலையோடு வந்தாலும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய அந்த பெண்ணாக இருக்கணும். கணவனுடைய கஷ்டங்களை உணர்ந்து உடனே வந்த பிறகு ஒரு சந்தோஷமா ஒரு தேத்தனியை கொடுத்தாத்தான், அவனுக்கு வெளியில எங்க போயிட்டும் தேத்தனி குடிச்சாலும் பத்தியில் இருக்காது. தன்னுடைய மனைவியுடைய கையால கொடுக்கிற தேத்தனி ஒரு ருசியா இருக்கும், மனைவி சமைச்சு கொடுக்கிற சாப்பாடு ருசியா இருக்கும். அப்படித்தானே கணவன் மனைவியா அப்படித்தான் இருக்கணும். ஆனா உண்மையில இவர் வீட்டுக்குள்ள வந்தா மனைவிக்கு கணவன் வந்ததே கோபணர்வுலதான் இருக்கிறதா அவர் சொல்றார். நான் போடுறாலும் மதுரை அவளுக்கு கணவன் வீட்டுக்குள்ள வந்தேன்னு ஒரு 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 பாசமும் இல்லை, ஒரு அன்பும் இல்லை, ஒரு தேத்தனி உண்டாவது ஊத்திட்டார் இல்லையே. உண்மையில ஒரு பெண் அப்படி இருக்க முடியாது. அப்ப கொஞ்ச நேரம் எல்லாம் விசாரிச்சு விசாரிச்சு பார்த்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த மனைவியை குறை சொல்றதுல அர்த்தமே இல்லை. நல்லொரு பொம்பளைதான், இவன் தான் ஆக மோசமானவன். மனைவி நல்லவள், இவர் மோசமானவள். என்ன மனைவிக்கு உண்மையில் இப்ப கணவன் வந்தா வீட்டுக்கு வந்தா சரியான கோபமா இருக்கு. கதவை தட்டினாவே கோபம் வருது, கதவை திறக்க விருப்பம் இல்ல, கொஞ்சம் சுழங்கித்தான் போய் திறப்பணும்னு இருக்கு. என்ன தெரியுமா, ஒன்றும் இல்ல, சரியான நேரத்தில் இவர் வந்து கதவை தட்டுறாரு. டிவியில நல்ல ஒரு நாடகம் வளமையா போற நேரத்துல கதவை வந்து கதவை தட்டுறாரு. அவர் ரசிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறான், ருசிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த நாடகத்திலேயே அவன் மூழ்கி இருக்கிறான். ஆப்பிள வந்து கதவை தட்டினா இப்பவா இவன் வரணும், இந்த நேரத்திலே வரணும், கொஞ்சம் முந்தி வரக்கூடாதா, நேரம் முடிஞ்ச முறை வரக்கூடாது. அதுதான் அவட உணர்வு. இப்ப இவட நிலைமை எப்படி இருக்கும், நல்ல துண்டை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் வந்து கதவை திறக்க கட்டுறாரு. சரி பரவாயில்ல, போய் திறக்கத்தானே வேணும், அவசரமா கதவை திறந்தா வந்து கதையில் உட்காது. அவ்வளவு அவர் ரொம்ப களைப்பானதானாரு. இவருக்கு தேத்தனிட யோசனை வருமா, நாடகத்தை பார்த்து முடிக்கணும் என்ற யோசனை. அதை முடிச்ச பிறகுதான் இவர் தேத்தனி. அவன் பைத்தடிச்சலோடு இருக்கிறான், கோபத்தோடு இருக்கிறான், முருகி முருகி இருக்கிறான். ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுக்கிறான். மனைவியா குத்தவாளி, அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய தர்பியத்தை வீட்டுக்குள்ள சரியா கொடுக்கல, தக்குவாவை சரியா கொடுக்கல, ஈமான சரியா கொடுக்கல, அமலுடைய ருசியை கொடுக்கல, இபாதத்தை கொடுக்கல, பர்தாவுடைய வாழ்க்கையை கொடுக்கல, பேணுதலை கொடுக்கல, டிவியை வாங்கி கொடுத்துட்டு, ரீடியை வாங்கி கொடுத்துட்டு, வேண்டிய நேரம் வேண்டிய படம்பாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா மனைவி நல்ல மனைவியா இருப்பதா? ஒரு நாள் இருக்கேன், ஒரு நாள் இருக்கேன். எங்களை சாலிகான மனைவிய மோசமானவனாக நாங்க ஆக்கிட்டு மனைவிய போய் சொல்றோம். அவளுக்கு இப்ப கணவன் வந்தா விருப்பம் இல்ல, கணவன் இல்ல யார் வந்தாலும் விருப்பம் இல்ல. ஏனென்றால் அந்த கணவனை விட தன்னுடைய பிள்ளைகளை விட ரசிச்சு கொண்டு பாக்குறது தான் இவளுக்கு விருப்பமா இருக்கு. நஃப்ஸ் அப்படித்தான், ஒன்றுல திளைச்சிட்டா ஒன்றுல லைச்சிட்டா கண் குருடாயுதும் காது செவிடாயுதும் என்று அருமை சொல்லாத்மர்கள் ஒன்றுல உனக்கு மோகம் உண்டாகி விட்டதா, உன்னை குருடனாக செவிடனாக மாற்றிடும். வந்திருக்கிற யாருன்னு விளங்காது, இந்த கணவனே அது விளங்காது, உழைச்சி கொண்டு வந்திருக்கிறானே விளங்காது, களைப்போடு வந்திருக்கிறானே விளங்காது, பசியோடு வந்திருக்கிறானே விளங்காது. உனக்கு ருசிக்கிறது இந்த படம். அதனால மனைவியை குறை சொல்லலாம், அந்த மனைவியை வழி நடத்த சரியா விளங்குது. எல்லாரும் நினைச்சிருக்கிறோம் சொல்றதுனால கொஞ்சம் கோவிக்க கூடாது, இறுதியால குத்துற மாதிரி கோபம் வரும். ஆனா உண்மையை விளங்கிக் கொள்ளும். எங்கட சாலிகான மனைவிமார்களை ஒரு போக்குல நாங்க விட்டுட்டு இப்ப அவள் கெட்டதுன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லி தெரிஞ்சா அது பெரிய தவறு. கணவனுக்கு என்று ஒரு கடமை இருக்கு, அவனுடைய பொறுப்பு அவன் உணரணும். நான் வீட்டுக்கு போனா எப்படி இந்த மனைவியுடன் தாரிக் ஜமீல் மௌலானா அவங்க ஸ்ரீலங்காக்கு வந்த நேரத்துல உலமாக்களுக்கு ஒரு பயான் வச்சான். அந்த பயான்ல ஒரு வசனம் சொன்னாங்க, நீங்க வேண்டிய பதவியில் இருக்கலாம், வேண்டிய பதவி ஒவ்வொரு ஆண்களும் ஒரு பதவியில், ஒருவர் ஆலிமா இருக்கிறார், ஒரு முஃப்தியா இருக்கிறார், ஒரு சேகுல் ஹதீஸா இருக்கிறார், ஒரு டாக்டரா இருக்கிறார், ஒரு இன்ஜினியரா இருக்கிறார், ஏன் ஒருவர் நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் இருக்கலாம், பதவிதானே. ஆனா அவங்க சொன்னாங்க, நீங்க வேண்டிய பதவியை எடுத்துக்கொண்டு வெளியில சுத்துங்க, வீட்டு வாசலுக்கு போற பதவியெல்லாம் வெளியில வச்சுட்டு கணவனுக்கு மனைவிக்கு கணவனாக உள்ளுக்கு போங்க. எப்படி போகணும், எந்த மனைவிக்கு நான் கணவன், உள்ளுக்கு போற நேரத்தில் மனைவிக்கு கணவனாகத்தான் நினைவு. நான் ஒரு டாக்டர் ரெண்டு போறாரு, இவர் லோயர், இப்ப மனைவியோட லோ பேசிக்கொண்டு வாழ போனாருங்க, இவர் வாழையிலாது, இவர் ஒரு முஃப்தி மனைவிக்கு சட்டம் பேசி, அப்படி அல்ல, இவர் கணவன், மனைவிக்கு கணவனாக போகும். கணவனுடைய பாத்திரத்துல தான் இவர் வீட்டுக்குள்ள வாழும். ஹியாருக்கும் ஹியாருக்கும் யாகலி, உங்களாக சிறந்தவர் உங்களோட வீட்டுல மனைவிக்கு சிறந்தவரா இருக்கும், மனைவிக்கு சிறந்தவரா இல்லைன்னு. இவருடைய தக்குவாவும் மனைவியுடைய தக்குவாவும் ரப்பின் பக்கம் சேர்ந்து அப்படியே சோனத்துக்கு போகக்கூடியவர்களா இவங்க வாழணும். வீட்டுக்குள்ள இவர் போற நேரத்தில் அதுக்கேத்த மாதிரி மனைவியுடைய கடமைகளை சரியா வளரணும். எத்தனையோ ஆண்கள் கல்யாணம் முடிச்சிருக்கிறார் மாஷால், பிள்ளைகளையும் பெற்றெடுத்திருக்கிறார், தொழில்ல மாஷால எந்த குறையும் இல்லை, பெரிய கடை, பெரிய ஃபேக்டரி, பெரிய பிசினஸ், நல்லா உழைக்கிறாரு, ஊர்ல எல்லாம் பார்த்தா உண்மையில நல்ல வருமானம் உள்ளவர். ஆனா இவர் எல்லாம் நல்லா செய்யறாரு, ஒரு விஷயத்தை செஞ்சு கொள்ள தவறாங்க. என்ன விஷயம்? வீட்டுல மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நோய் நொடி வந்தா, அல்லது கஷ்டம் வந்தா, ஒரு பொருளை வாங்க வேண்டி வந்தா, இதெல்லாம் யாரும் செஞ்சு கொடுக்கணும்? கடவுளுடைய பொறுப்பு. எவ்வளவு உழைச்சாலும் சரிதான், அது அனுமான அடுக்கிறதல்ல, இவங்கட தேவைகளுக்கு சரியான முறையில் ஏற்பாடு செய்யும். இப்ப மனைவிக்கு சரியான வருத்தமா இருக்கு, காய்ச்சல். இப்ப இவர் பிசினஸ்ல கடையில் இருக்கிறாரு, செக்டர் இருக்கிறாரு, அல்லது தொழில் இருக்கிறாரு. மனைவி போன் பண்ணி சொல்றாங்க, இப்படித்தான் எனக்கு கடுமையான வருத்தமா இருக்கு, காய்ச்சல். அப்படியா, வருத்தமானது இரு மருந்து, நான் அதுக்கு ஏற்பாடு செய்யும். இப்ப ஒரு முச்சக்கர வண்டி சாரதி கால் பண்றாரு, கால் பண்ணி சொல்றாரு, எங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க வைப்ப கூட்டிக்கொண்டு மருந்து எடுத்து கொடுங்க. அவர் என்ன செய்வாரு? யாரா இருந்தாலும் அவர் உழைப்பு பிரச்சனை இல்லை, போவாரு, கூட்டிட்டு வருவாரு. மனைவி எனக்கு காய்ச்சலா இருக்கேன், மாப்பிள்ள இருக்கிறா, காய்ச்சலா, வருத்தமா, நான் திருவிழா இருக்கிறேன். ஆனா திருவிழா இருந்தோடனே அவன் யாரும் அறிமுகம் இல்லாதவன் தான், நான் சொல்ல என்ன தாத்தா உங்களுக்கு என்ன வருத்தம், என்ன இது? அவன் பேசுறதுக்கும் மாப்பிள்ள பேசுறதுக்கும் சரியான வித்தியாசமா இருக்கு. சொன்னா கொஞ்சம் பாரமான வசனம், யாரும் கோயிக்காதீங்க, இந்த நடைமுறைகளை நான் சொல்றேன், இது நடக்க கூடாது. இப்ப என்ன செய்யறாரு? முச்சக்கர வண்டி சாரதி பேசுறாரு அன்பா, கணவனை பேசுறாரு கொஞ்சம் காரமா. இந்த மனைவியோட உள்ளம் எப்படி மாறும்? எப்படி மாறும்? கண்ணியவான்களை சோர்களை கணவன் தந்த கடமை உணர மறந்துட்டான். தந்த மனைவிக்கு சுகையினம் வந்தா எந்த மனைவியும் மகரம் இல்லாத ஒருவரோடு அனுப்புறதா? உங்களோட தம்பியை கொஞ்சம் கூட்டிக்கொண்டு போங்க, அல்லது உங்களோட வாப்பவோட போங்க, அல்லது உங்களோட நானவோட போங்க, அது பிரச்சனை இல்லை, எனக்கு இப்படி வேலை இருக்கு. இவர் திருவில் அனுப்புறாரு, அவரோட போங்க, மருந்து எடுத்துக்கொண்டு வாங்க. என்ன நடக்கும்? இப்ப மனைவி நாளுக்கு நாள் இப்பொழுது வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு அவளுக்கு தைரியம் வருது, அடுத்த ஆடவர்களோடு பேசுறதுக்கு தைரியம் வருது, அடுத்த சமூகத்தில் அடுத்த ஆடவர்களோடு போயிட்டு தன்னுடைய காரியங்களை பேசுறதுக்கு சொல்றதுக்கு எல்லாம் தைரியம் வருது. காலப்போக்கில் இவளுக்கு வீட்டுக்குள்ள கணவன் அதற்றினா இப்ப நாளுக்கு நாள் ஒரு வித்தியாசமான உணர்வு வருது. மாப்பிளைக்கு கொஞ்சம் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமும் வந்துட்டு, ஏன் வெளியே போய் பழகித்தா, எல்லோருடன் பேசி பழகித்தா, தன்னுடைய காரியங்களை செய்யறதுக்கு இவருக்கு தைரியம் இருக்குது. வீட்டுக்குள்ள இப்ப கணவனுக்கு அடிமணியனும் என்ற ஒரு சுபாவம் குறைஞ்சிச்சு. நல்ல பொம்பளையா இருந்தவருடைய நிலைமையை மாத்தி அமைச்சது யாரு? இந்த மாப்பிள்ளை. நான் ஒரு நாள் மதுரத்தாவில் இருக்கிறேன், ஒருவர் பதறி அடிச்சுக்கொண்டு ஓடி வந்தாரு. இந்த சம்பவத்தை சொல்றதுனால தப்பா விளங்கிக் கொள்ளாதீங்க, நாங்க விளங்கணும், இந்த பாடத்தை விளங்கணும்னுக்காக சொல்றேன், பாடத்தை விளங்கணும். அவர் வந்து பதறி பதறி சொன்னது என்ன தெரியுமா? அதுர, எனக்கு பொம்பளை இல்ல, என் தாத்துக்கு மாப்பிள்ளை இல்லாதது. நல்லதா, என்னடா இது, உங்களுக்கு பொம்பளை இல்ல, உங்க தாத்துக்கு மாப்பிள்ளை இல்ல, ரெண்டு பேரும் மௌத்தா. அப்ப நான் சொன்னேன், எனக்கு விளங்கலையே, என்ன என்ன விஷயம்னு சொல்லுங்களே, உங்களுக்கு பொம்பளை இல்ல மௌத்தா போயிட்டாவா, உங்களோட மாப்பிள்ள இல்ல மூத்தா போயிட்டாங்களா? இப்ப அவர் கொஞ்சம் அழுது கொண்டு இப்ப ஆறுதல சொன்னார், அசுரர் எங்கட தாத்தோட மாப்பிள்ள வயசாளி நல்ல மனுஷன், அவர் எல்லாம் நல்ல மனுஷன் அசுரர், அவசர ஆத்திரத்துக்கு எங்கட வைப்பு கொஞ்சம் நோய் நொடி அது இதுன்னு வந்தா, அவரைத்தான் நான் சொல்லுவேன் கூட்டிக்கொண்டு போங்கன்னு சொல்லி கூட்டிக்கொண்டே போயிட்டாரே. அல்லா, கூட்டிக்கொண்டு போகாம இருப்பாரா? அல்லாஹும் ரசூலும் சொன்ன புத்தி மதிக்க பிறகு முதலாவது யோசிக்கணும், உண்ட மச்சான் உனக்கு மச்சான், உண்ட வைப்புக்கு மகரமே இல்ல, உங்களோட மச்சான் இல்ல, உண்ட சொந்த தம்பி நானவ கூட நம்ப வேணாமன்னு அருமை ரசூல் சொன்னாங்க. உங்களோட சொந்த தம்பி எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கலாம். எந்த விஷயத்துல? கடையில லாட்ச தம்பியில கையில கொடுத்துருப்போங்க, சொந்த தம்பி அவன் பாதுகாத்து சொல்லுவான், பிரச்சனை இல்ல. சொந்த தம்பி உங்களோட பணத்தை தம்பியில கையில கொடுங்க, அவன் பாதுகாப்பா கொண்டு போய் போடுவான், பேங்க் போட்டா போடுவான், பிரச்சனை இல்ல, நம்பிக்கை. உங்களோட பிள்ளை ஸ்கூலுக்கு கூட்டிக்கணுமா, தம்பியில கையில கொடுத்தாங்க, பிரச்சனை இல்லை, நம்பிக்கை. ஆனா உங்களோட மனைவிய மறந்து கூட்டிக்கணும் போறதுக்கோ, அல்லது உங்களோட மனைவி வீட்டுக்குள் இருக்கிற நேரத்தை கொஞ்சம் சாமான்களை கொண்டு போய் கொடுத்தாலும் எங்களோட வைஃப்ல கொடுத்துவான்னு நம்பாதீங்க. ரசூல் சலான் சொன்னாங்க, அதை நம்பலாது, உங்களோட தம்பி தான், உங்களோட நானதான், நஞ்சு போல இருங்க. ஏன் தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் மகனம் இல்லாதவங்க, ரெண்டு பேருக்கு நடுவில் சைத்தான் சேர்ந்துருவான். தம்பியும் நல்லவங்க, என்ன பொம்பளையும் நல்லா, சொந்த தம்பியும் நல்லா, என்ன பொம்பளையும் நல்லா, ரெண்டு பேரும் சாலையான. ஆனா ரெண்டு பேரும் தனிச்சிருக்கிற நேரத்தில் நடுவுற வாழ சேத்தான் தான் கெட்டவன், அவன் வந்த பிறகு தான் கெட்ட. கண்ணியமானவர்களே, சோர்களே, கணவனும் நல்ல கணவன் தான், மனைவியும் நல்ல கணவன் தான், உறவுகளும் நல்ல உறவுகள் தான். எப்பொழுது ரொம்ப பயப்படவில்லையோ அந்த நேரத்தில் சேத்தான் நடுவுல வந்து விட்டால் எல்லோரும் கெட்டுள்ளாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலாவும் சொன்ன புத்திமதிக்கு அப்பால் எங்கட புத்தியை போட்டு நாங்கள் பேசக்கூடாது. சிலர் சொல்றாங்க, என்ன எங்கட தம்பியை நம்பையில, அதை எங்கட நானவர், அவர் குட்டி கொண்டு போனா என்னத்தை, புறத்தியா அவர் தானே மைனிக்கு மருந்து எடுத்து கொடுக்கணும். மைனி மச்சனும் மைனியும் அவங்க நஞ்சு போல, ரெண்டு பேரும் தனியிருந்தா ஷைத்தான் வந்துடுவான். இது அல்லாஹும் ரசூலும் சொல்லி தந்த பாடம். இதற்கு மாற்றமாக நாங்க நடந்து அசௌகரியங்கள் ஏற்பட்ட பிறகு தலையில கைய வைக்கிறதுக்கு அர்த்தம். மகரம் பேன்றதுக்கு அருமை ரசூல் சொல்லா மகரம். எப்பொழுது ஒரு அந்நிய ஆடவரும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையில் இருப்பாங்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கணமே ஷைத்தான் வந்து நடுவில் நிற்பார். ஷைத்தான் கண்ணியமானவர்களே, சோர்களே, குடும்ப வாழ்க்கை சீரழிகிறது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல பேணுதல் குறைவாட்டினார். ஒரு வீடா, அந்த வீட்டுக்கு ஒரு ஒழுக்க முறை இருக்கும். அந்நிய ஆடவர் வந்தா இருக்கிறதுக்கு ஒரு இடம், மகரமானவர்கள் வந்தா போறதுக்கு. ஒரு சொந்த தம்பி வாராரு, வாப்ப வாராங்க, குசுனி வரைக்கும் போயிட்டு பேசலாம். ஆனா மகரம் இல்லாத ஒரு ஆண் வந்தா அந்த பெண் திரை கப்பால் இருக்கணும், ஆடவர் ஆடவரோட பேசிட்டு. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் தெரியுமா? ஒரு மகரம் இல்லாத ஒருவர் வந்து கதவை தட்டுறாரு, வீட்டில் உள்ள பெண் எப்படி பேசணும் தெரியுமா? யார் அது? கொஞ்சம் கனத்த குரல்ல பேசணும், கனத்த குரல்ல. அல்லாஹு தஆலா சொல்றார், நீங்க மிருதுவாக அவர்களோடு குழாவி பேசினா வரக்கூடியவனுடைய உள்ளத்துல நோய் ஏற்பட்டு விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். படைத்த நாயனுக்கு தெரியும் ஆண் யார் பெண் யார், உறவுகள் எப்படிப்பட்டவர்கள் ரப்புக்கு தெரியும். இப்ப வீட்டு வாசலுக்கு வந்தா உள்ள இருக்கக்கூடிய பெண் வித்தியாசமான குரலா, யார் அது? ஆண்கள் இல்லவனா? ஆண்கள் இல்லை. உடனே இவன் பயப்படும், இந்த பொம்பளையோட பேசல வாப்பா, பயமா இருக்குது, போயிருவோம்னு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவனுடைய உள்ளத்துல வேறு சிந்தனை வாரது கிடக்கும். அந்த அளவுக்கு பெண்களுக்கு புத்திமதிய அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களுக்கும் புத்திமதி சொல்கிறான். ஆண்கள் இல்லை என்று சொல்றவர்களா உடனே வந்து விடுங்க. அந்த இடத்துக்கு கொண்டு வேற பேச்சு பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஒழுக்கம் கட்டி தரப்பட்ட இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு முரத்தவரி நடக்கின்ற நேரத்தில் எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ சாட்சி பிரியப்படும் மக்கள், மாம மாமியுடைய மக்கள் எல்லாருமே மகளும் இல்லை, பாப்பட நானட மகள், பாப்பட நானக மகள், வாப்பட நான பெரியப்பா, இந்த பொம்பளை பிள்ளைக்கு மகரம் தான், ஆனா வாப்பட நானட மகன் இருக்கிறாரே, நானாண்டு சொல்றோம், ஆனா சொந்த நானா இல்ல, மகரம் இல்ல, மகரம் இல்ல. அவரையும் பார்க்கணும், ஒரு புரத்தியான பார்க்கறது போலதான் பார்க்கணும். வயசுக்கு வந்துட்டா அந்த பெண்ணுக்கு அந்த அந்த நானவோட ஏதோ சாதாரணமா பேசலாது, சாட்சியில மகன் பார்த்த நானா தம்பின்னு சொல்றோம். காட்சி உண்மையிலே இந்த மகனுக்கு மகரம் தான், காட்சியில மகன் மகள் மகரம் இல்ல, காட்சியில மகளை கண்டா இவர் என்ன செய்யணும்? அந்த பர்தாவுடைய பேணக்கூடிய அமைப்புல அந்த பெண் அப்படி இருக்கணும், இவர் அப்படி இருக்கணும். மகரம் என்ற முறை எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தங்கிறது. இந்த விஷயங்கள்ல எத்தனையோ குடும்பங்கள்ல ஓட்டைகளும் உடசல்களும் இருக்கு. எங்களுக்கு நினைச்சு போல மகரம் வச்சு கொள்ளலாது, எங்களுக்கு நினைச்சு போல மகரம் இல்லைன்னு சொல்லலாது. அல்லாஹும் ரசூலும் சொல்லி தந்த மகரத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும். யார் எங்களுக்கு மகரம், யார் மகரம் இல்ல. சாட்சி பெரியப்பட மக்கள் என்றா ஒரு புறம் இருக்கட்டும், எங்கட பெண்கள்கிட்ட நடக்கிற சில குறைபாடு என்ன தெரியுமா? யாராவது ஒரு சாலிகான மனிதர் ரோட்ல போயிட்டு வீட்டு வாசலுக்கு தலை போறதை கண்டா முக்கடை போட்டுக்கொண்டு உள்ளு போயிருவாங்க. அஜரத் வாராரு அல்ல ஜமாத்ல வராங்க, அப்படி கண்டா உடனே உள்ளு போயிருவாங்க. ஆனா மீன்கார வாராங்க, உடனே வெளியே வராங்க மீன் வாங்க. மரக்கறிக்கார வாராங்க, அவரும் மரக்கறி வாங்குவாங்க. பாஸ் வராங்க, பாசுக்கு தேத்தனி தான் கொடுக்கறது. ஆனா பாசுக்கு பயம் இல்ல, மீன்காருக்கு பயம் இல்ல, மரக்கறிக்காரனுக்கு பயம் இல்ல, யாருக்கு பயம்? கண்ணியமானவர்களே, சோர்களே, அது ஒழிகிறது மரியாதைக்கு, இது ஒழிகிறது, இது ஓடுறது எப்படி? தேவைக்கு. இதனால எத்தனையோ விபரீதம். எங்களுக்கு மகரம் இல்லாதவர்கள் எந்த கட்டத்திலையுமே பார்க்கணும். அது யாரா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தா. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய மகரம் இல்லாதவர்களோடு தொடர்பு கொண்டு கொடுக்க வாங்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாக்க கூடாது. கீரை கட்டணுதான் வாங்கினான், அவன்கிட்ட கணவன் என்ன சொல்லணும்? உனக்கு கீரை கட்ட அவன்கிட்ட வாங்க வேணும். வாங்குறதுண்டா சின்ன பிள்ளை உண்டு அனுப்பி நீ வாங்கின பிரச்சனை உள்ளுக்கு இருந்து மறைஞ்சு, அல்லது ஒரு ஆம்பளை அனுப்பி நீ வாங்கின பிரச்சனை, நீ போயிட்டு விலை பேசி வாங்குற பழக்கத்தை வச்சுக்கணும். உனக்கு எத்தனை கீரை கட்டு வேணும்ல, நான் கொண்டு வந்தாலும் கீரை கட்டு, இல்லாட்டி அன்னைக்கு ஏதோ சாப்பிட்டு இப்படி வாங்குற பழக்கத்தை கொண்டு வரக்கூடாது. மனைவிக்கு கொடுக்கணும் அந்த தரபியத்தை, மனைவிக்கு கொடுக்கணும். கீரை தான் சின்னொரு சமன் தான், ஆனா வாங்குறவர் மகரம் இல்லை, மீன்கார மகரம் இல்லை, மரக்கறிக்கார மகரம் இல்லை, பால்காரர் மகரம் இல்லை. எங்க வீட்டு சூழல் அப்படி பழக்கணும், எங்க பெண்களுக்கு அந்த தர்பியத்தை கொடுக்கணும். இதை கொடுக்கல இன்னைக்கு அடுத்தவர்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய சூழல் சில நகர்ப்புறங்கள்ல எந்த அளவுக்கு மாப்பிள்ளைக்கு நிறைமையில் சரியான விதி, அவர் ஊர்லேயும் இல்லை, தூரத்துலதான் பிசினஸ், வீட்டு காரியம் எல்லாமே சேர்ந்து பொம்பளைதான். பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிக்கொண்டு போகணும், அதுவும் அவட வேலை. லைட் பில் கட்டணும், அதுவும் அவட வேலை. டெலிபோன் பில்லும் அவதான் கட்டணும், தண்ணி பில்லும் அவதான் கட்டணும், மார்க்கெட்டுக்கு போறவும் அவதான். இப்ப இந்த பொம்பளையோட நிலைமை எப்படியாகும்? ஏதோ ஒரு நிலைமைக்கு திரும்பி அல்லா பாருங்க, ஏதோ தப்பி தக்குவாவோட வாழ்றவங்க வாழ்றாங்க, ஆனா அதிகமானவங்க இந்த இடத்துல சருகி போறாங்க, சருகி போறாங்க. இதனால குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சிக்கல்கள். எங்கட பெண்களை வழிநடத்த முதலாவது ஆண்கள் தெரிந்து கொள்ளவாங்க. எங்கட ஆண்கள் முறைப்படி எங்களை வழிநடத்த முயன்றாலும் பெண்கள் பாடம் படிக்கணும், சொல்லணும். அந்த வயதில் எனக்கு தந்துடாங்க, லைட் பில் கட்டணுமா நீங்க கட்டிக்கொள்ளுங்க பாப்பா, தண்ணி பில் கட்டுறா நீங்க கட்டுங்க, எனக்கு பஜாரு போயிடாது, ஆம்பளை முடிக்கு நான் போய் எப்படி பேசுறது, நாங்க எப்படி மரக்கறி வாங்குறது, நீங்க கொண்டு வந்துதாங்க. பெண்கள் சொல்லணும், மாப்பிள்ளை நீங்க அந்த வேலையை செய்யுங்க, நான் இந்த வேலை வேண்டிய வேலை வீட்டுக்குள்ள இருந்து நான் செய்யறேன், மற்ற வெளி வேலைன்னா நீங்க தான் செய்யணும். கணவனப்பன் ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து ரெண்டு பேரும் நடந்து கொண்டதுடைய விளைவு காலப்போக்கில் எங்கெங்கயோ போயிட்டு பிரச்சனை. ஒவ்வொரு இடங்களிலையும் நடந்த சரித்திரங்களை சொன்னா அது வெக்கக்கேடு மேலான சொல். மகரம் பேணாம நடக்கக்கூடிய விபரீதங்கள் எத்தனையோ, குடும்பத்துல மகரம் பேணக்கூடிய நிலைமை ஆண்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும் வராத வரையில நிம்மதியான கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. கணவனுக்கு மனைவியாக உள்ளவளும் மனைவிக்கு கணவனாக உள்ளவளும் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சுருக்கமான புத்திமதி, அல்லாஹு அக்பர், அது போல புத்திமதி யாரும் சொல்லல. ரொம்ப லேசா சுருக்கமா ரெண்டு வசனத்துல சொன்னார், உன்ன லிபாசும் கணவன்மார்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த உங்களோட மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, வாந்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. அப்படின்னா ஆடையுடைய தன்மை என்ன தெரியுமா? வெக்கத்தை மறைக்குது, மானத்தை மறைக்குது, அழக கூட்டுது, கண்ணியத்தை கூட்டுது, அந்தஸ்தை கூட்டுது. ஒரு மனிதன் அவன் ஆடையை வச்சு மக்கள் கண்ணியப்படுத்துறான், இப்படி விடுத்திருக்கிறாரே கண்ணியப்படுத்துறான். ஒரு மனிதன் விடுத்திருக்கிற ஆடையை கொண்டு அவனுடைய வெக்கம் மறையுது, மானம் மறையுது, அந்தஸ்து கூடுது. எப்படி ஒரு ஆடை ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை கூட்டி மானத்தை மறைத்து வெக்கத்தை மறைத்து குறைகளை மறைத்து கண்ணியத்தை கூட்டுதோ, இது போல கணவனுக்கு மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? நாளுக்கு நாள் அந்த கணவனுடைய கண்ணியத்தை கூட்டுகின்ற பெண்ணாக இருக்கணும், அந்தஸ்தை கூட்டுகின்ற பெண்ணாக இருக்கணும், மானத்தை மறைக்கின்ற பெண்ணாக இருக்கணும். கணவனிடத்துல நடக்கிற குறைய தன் தாயிடத்துல கூட மனைவி சொல்லக்கூடாது. அவர் எங்க சொல்லணும்? ரப்பிடத்துல சொல்லணும். யா அல்லாஹ், ஏந்த மாப்பிள்ள இப்படி இருக்கிற, நீ தான் திருப்ப. கணவனுடைய குறைய மனைவி யாருத்திலும் சொல்லக்கூடாது, கணவனுடைய அசௌகரியங்களை யாருத்திலும் சொல்லக்கூடாது. எப்பொழுது மனைவி அப்படி நடப்பாளோ கணவனை நாளுக்கு நாள் எல்லாம் திருத்தி கொடுப்பான். மனைவியுடைய குறைய கணவன் யாருத்திலும் சொல்லக்கூடாது. சில்லற பிரச்சனை மனைவியில உடனே போய் உம்மாட்ட சொல்லியாச்சு, அடுத்த நாள் இவர் மறந்துடுவாரு, ஆனா உம்மை மறக்க மாட்டேன். இவர் மனைவியோட குறைய சொல்லிட்டாரு, மாமிக்கு இப்ப மருமகளோட குறை சொல்லியாச்சே, அவன் மறக்க மாட்டான், அவன் மறக்க மாட்டான். இவர் அடுத்த நாள் மறந்துடுவாரு, ஆனா இன்னொரு கட்டத்தில் சொல்லு, அன்றைக்கு நீ அவளை நம்பிக்கொண்டிருக்க, அவளை பத்தி நீ அன்றைத்தானே நீ சொல்லு, மனைவி உண்மை சொல்லுவாரு. இப்ப இவர் உண்மையில அடுத்த தவறு நடக்கிற நேரம் உண்மை போய் சொல்ல போற நேரத்தில் இதையும் கூட்டி அவர் சொன்ன பிறகு முன்பு இருந்த வெறுப்பை விட இப்ப கொஞ்சம் கூட மனைவியோட வருது. நல்லா பாதுகாப்பு மனைவியுடைய குறையை யாருக்கு சொல்லு, ரொம்ப இடத்துல சொல்லு, ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாகிறது, ஒருவருக்கொருவர் குறைகளை மறைக்கும், அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்களோட வச்சுக்கணும். குடும்பம் வந்தா பிரச்சனை வரும். நான் ஒரு முறை ஒரு பயானுக்கு போறேன், ஒரு வாலிபர் கூட்டிக் கொண்டு போனாரு திருவில்ல. அவர் போற நிலைமையை கொஞ்சம் கழிச்சு கழிச்சு பூரணத்துல சிரிச்சு கொண்டே சொன்னார், அதுல நேத்து எங்களை வீட்டுல சரியான ஜோக்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. சும்மா சொன்னா என்ன விஷயம்? இல்ல, மாமிக்கு மருமகளுக்கு பெரிய சண்டை கொண்டு போச்சு அதுல தந்தார், மாமிக்கு மருமகளுக்கு, இவர் ரொம்பக்கும் அவரவாய் புக்கும். அப்ப நான் சொன்ன, இது என்ன ஜோக்கா நீங்க சொல்றீங்க? இல்ல அதுல நேத்து மாமி ஏசுரா எங்கட வைஃபை பார்த்து என்னவோ சொல்லி அவ ஏசுரா, எங்கட வைஃபும் ஏசுரா, எனக்கு இப்ப ஒண்ணு செய்யல, நான் பார்த்துக்கொண்டே இருந்தேன், நான் ஒண்ணு சொல்லல. அவர் சொன்னாரு, அதுல எங்கட வைஃபை பார்த்து வாயப்பத்து சொன்னா உடனே அவள் அழுதுடுவாள், ஓ நீங்க உங்களோட உம்மோட பக்கம் தான். அதுதான் உண்மையில பெண்களை தண்ணி அப்படித்தான், ஒரு பக்கம் தாண்டி மறுபக்கம் கத்துவாங்க, ஓ நீங்க உங்களோட உம்மோட பக்கம் தான், நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இப்ப நான் சரியில்லை, நான் தேவையில்லன்னு அவள் சொல்லிடுவாள். எங்கட உமா பார்த்து உமா நீங்க வாயப்பத்துங்க சொன்னா அவன் முந்தாணி எடுத்துக்கொண்டு அழ ஆரம்பிப்பா, பொம்பளைய கண்டவரை நீ இப்ப என்ன விட்டுட்டாய், அவ என்ன செய்யறது விளங்குது இல்ல, வைஃபு கேசுறதா உமா கேசுறதா, ரெண்டு பேரும் கொஞ்சம் சமாதானம், ஏதோ கொஞ்சம் முடிஞ்ச பிறகு நான் கேட்டேன், ரெண்டு பேரும் ஏசி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். கேட்டுட்டு நான் என் உமாட்ட சொன்ன, உமா நீங்க தானே உமா இந்த பொம்பளைய கல்யாணம் முடிச்சு தந்தீங்க, நீங்க என் உமா, உங்களுக்கு இப்ப ஒரு நாள் ஏசிருக்க கூடா என்று சொன்ன உடனே உமக்கு சும்மா உச்சில இருக்கு, எந்த மகன் என்னோடதான், எப்படி எந்த மகன் என்னோடதான். அந்த வைஃப் ஏசினத்த அவன் ஏற்றுக்கொள்ளல. வைஃப பார்த்து சொன்னாங்க, இவர் சொன்னாரா நீ எந்த மனைவி, இந்த உமா தான் உன்ன கல்யாணம் முடிச்சு தந்தான், அதுக்காக வேண்டி உமக்காக வேண்டி ஒன்னு நான் உடையலாது, நானும் நீ வாழணும் சந்தோஷமா அப்படி சொன்னு அவன் கொஞ்சம் உச்சல என்ன மாப்பிள்ள என்ன மக்கள் தான். இப்ப இவர் சொன்னாராம், வைப்பு பார்த்து எனக்கு ஒரு முடிவும் எடுக்கலாது, உமாதான் உன்ன பேசி தந்தா கல்யாணம் முடிச்சு தந்தா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொள்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் முடிவெடுங்க என்ன செய்தது, நான் ஒரு தீர்ப்பு சொல்லலாது. உடனே மனைவி, இவருடைய மனைவி மாமியிட காலில் விழுந்து மனைவி கிட்ட, உமா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் இதுக்கப்புறம் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அவ கட்டி பிடிச்சாலுதான், நீ ஏண்ட பகல் உமா, நீ உனக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் புத்திசாலித்தனமா ரெண்டு இடத்துலையும் கையால போய் இந்த நிலைமை இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா, கொஞ்சம் உமா வதட்டினா அடுத்த நாளே உமா விட்டுட்டு மாப்பிள்ளையும் பொம்பளையும் வேற வீட்டில் இருந்து கொண்டு கொஞ்ச காலத்துக்கு கோபமா இருப்பாங்க, அல்லது பொம்பளைக்கு ஏதாவது அதட்டினா பொம்பளைய கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு உமா மகனும் இருப்பான். இதான நடக்க போகுது, குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும். ஆனா அனுசரிக்கிற முறையை விளங்கணும், கல்யாணம் முடிக்கிறது லேசு, ஆனா குடும்ப வாழ்க்கையை நடத்துறதற்கே அந்த வாழ்க்கையை அந்த படகு ஓட்டுறதற்கே வெள்ளம் அப்படியே வரும், அங்கலமருக்கும் இங்கலமருக்கும் அப்படியே விழுகிறது போல இருக்கும், நாங்க மனம் தளராம நிதானமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கு, பொறுப்பு. ஒவ்வொரு கணவனும் நுணுக்கத்தோடு நடக்கணும், ஒவ்வொரு மனைவியும் நுணுக்கத்தோடு நடக்கணும். தந்த மனைவியுடைய குறைய கணவன் சொல்லக்கூடாது, கணவனுடைய குறைய மனைவி சொல்லக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைச்சு மன்னிச்சு வாழ்கின்ற நேரத்தில் வாழ்க்கையில பிரச்சனையே ஏற்படாது. புரிந்துணர்வு இல்லாம எத்தனை பிரச்சனை நடக்கு. நான் ஒருமுறை ஒரு ஜமாத் போயிருந்தேன், மூணு நாள் ஜமாத் பள்ளிவாசல் இருக்கிற நேரம் ஒருவர் வந்தாரு, அசரத் உங்களோட கொஞ்சம் பேசணும் என்றார். எனக்கும் டைம் இருக்குல்ல, சரி நான் அடுத்த நாள் நேரம் கொடுத்தேன், சரி வாங்க பேசுவோம். அப்ப இரவு இஷாவெல்லாம் தொழுது முடிஞ்சு பயானெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து அப்படியே உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு மணித்தேரம் பேசுறாரு. வந்து பேசினவர் சொன்னாரு, அசரத் எங்கட வைப்பு வந்து எனக்கு ஒத்து வர மாட்டான், அவ வந்து சொல்வாத்த கேட்கிறா இல்ல, தொழுகையிலையும் ஓட்டோட சொல், குரான் ஓதுரா இல்ல, திக்ரு செய்யறா இல்ல, அமலும் இல்ல, எனக்கு ஒரு சாப்பாடு ஒழுங்கா தரமாட்டா, ஒரு தேத்தனி சுட்டா ஒழுங்கா ஊத்தி தரதில்ல, அவடத்துல கெஞ்சினாத்தான் எனக்கு ஒரு தேத்தனி ஒன்று கிடைக்கும், சாப்பாடும் ஏதோ முணுமுணுத்து கொண்டுதான் தாரான். வாழ்க்கை இப்படியே போகிறதே அதுல. நானும் எத்தனை பேர் இடத்துல கேட்டு பார்த்தேன், அவன் சொன்னாங்க இப்படியான பொம்பளைனா விட்டு போட்டு நீ வேற ஒரு கல்யாணம் முடியும்னு சொன்னாங்க. நான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன், கடைசியா அவங்களோட பேச வந்தேன் அதுல, கடைசியா சரி. இப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எத்தனை புள்ள, அஞ்சு புள்ள. அல்லாஹும் மூத்த புள்ள ரெண்டு பேர் ஸ்கூல் போறாங்க, இன்னொரு புள்ள அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போற வயசுல இருக்குது, மத்த ஒரு புள்ள இப்பதான் கொஞ்சம் நடந்து திரிகிற வயசு, அடுத்த புள்ள கை குழந்தாது. அப்படியா சார், இப்ப நீங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போறீங்க? நான் 11 மணி போறேன் சார். காலையில் எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து வரீங்க? நான் 4:30 வீட்டுல இருந்து வந்துருவேன் சார், வந்து பள்ளி வேலை அது இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேன். ஆ எல்லாம் முடிச்சுட்டு பள்ளியில மோயா இருக்கிறாரு. ஆ இதை விட வேற உதாரணம் தேவையில்ல, யாரும் போய்க்க வேணா சொல்றேன், உதாரணத்தை சொல்றேன், நடந்தே சொல்றேன். அப்ப காலையில 4:30 வீட்டை விட்டு எழும்பி வருவாரு, பள்ளியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8-9 மணிக்கு வீட்டுக்கு போறாரு, இரவுல பார்த்தா 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கு போறாரு. ஆனா இப்ப உண்மையிலே மனைவியுடைய நிலைமையை பார்த்தா அவங்க கொஞ்சம் கடுகெடுத்து கொண்டு முணுமுணுத்து கொண்டுதான் இருக்கிறா, டைமுக்கு தேத்தனை உணர்த்தி கொடுக்கறா இல்ல, சாப்பாடு கொடுக்கறா இல்ல, எந்த நேரம் கொஞ்சம் முகம் நீண்டு கொண்டுதான் இருக்கு. இப்ப இவருக்கு நடந்த நிகழ்வு ஏதோ அல்லாஹ் ஒரு உரிப்பத்தந்தான் எனக்கு விளங்குது, யாரிடத்தில் இருக்கிற தவறு, மனைவி உள்ள தவறு அல்ல, இவர்கிட்ட இருக்கிற பெரிய தவறு. இவருக்கு நான் சொன்னேன், நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கு நல்லதா தெரியுது, பிரச்சனை இல்லை, கல்யாணம் இத்தனை முடிக்கலாம் தான், ஆனா ஒரு மாசத்துக்கு நான் சொல்ற புத்திமதியை நீங்க கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க முடிவெடுங்க, உங்களோட மனைவியை விடுறதா இல்லையா, ஒரு மாசம் நீங்க பொறுமையா இந்த வேலை செய்யணும், என்ன அதில் செய்யணும். நான் சொன்னேன், சுபமுடைய நேரத்தில் நீங்க எழுப்புறீங்க தகஜத்துக்கு கிளம்பி வீட்டிலே தகஜத் சொல்லுங்க, பள்ளிக்கு வரவாங்க, பாங்கு சொல்றதுக்கு பள்ளிக்கு வாங்க, பாங்கு சொல்றதுக்கு பள்ளிக்கு வாங்க, சுபக தொழுங்க, சுபக தொழுது முடிஞ்சு அவசரமா வீட்டுக்கு போயிருங்க. இது நீங்க இந்த இடத்துல செய்யணும், சுபக தொழுதுன்னு அவசரமா வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு என்ன தெரியுமா செய்யணும், ஸ்கூலுக்கு போற பிள்ளையே ஒன்றும் நீங்க தயாராக்குங்க, அல்லது வைப் தயாராக்கட்டும், கை குழந்தைய நீங்க வச்சிருங்க. தண்ணி கேத்துல வேணும்னா கொஞ்சம் நீங்க அடுப்புல வைங்க, தேர்தல் ஊத்துறதுக்கு நீங்க கொஞ்சம் துணையாருங்க. அந்த காலையில் அந்த சின்ன சின்ன தடுமாற்ற வேலைகள்ல நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பா இருக்கணும். இதை நீங்க காலையில் ஒவ்வொரு நாளும் செஞ்சுவாங்க. இரவுல இசா தொழுதா நீங்க நேர காலத்துல வீட்டுக்கு போயிருங்க, நேர காலத்துல போயிருங்க. மத்த வேலையெல்லாம் பொறுப்பு பார்ப்போம். பகல் டைம்ல வந்து பள்ளியில வேலைகள் இருந்தா நீங்க வந்து செய்யுங்க, சுணங்கி போவாங்க. இதை ஒரு மாசம் செய்யுங்க, அதுக்கு பிறகு உங்களோட பயப்புடைய விஷயத்த நீங்க என்ன வச்சு. இதை நான் சொல்லிட்டு வந்துட்டு, நீ ஏதோ ஒரு மனுஷனுக்கு எங்கட ஹக் ஒன்று இருக்குது, ஒரு பிரச்சனையோட வந்தா, ஒரு கஷ்டத்தோட வந்தா, அவருக்கு பணத்தால் உதவி செய்யாது போனாலும் அபிப்பிராயத்தால சொல்லி அவரை திருத்தெலுமே சொல்லணுமே, அதனால சொல்லி கொடுத்தோம். இதை நான் சொல்லிட்டு நான் இதை மறந்துட்டேன். ஒரு 6-7 மாசத்துக்கு பிறகு நான் ஒரு பாதையால போறேன். இவர் ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறாரு, சின்ன கடை வச்சிருக்கிறாரு. இவரை பெருசா நான் நடத்தி கொள்ளல, அந்த ஆலயம் சொல்லி யோசிக்கவும் இல்லை. என்ன கண்ணனும் ஓடி வந்தாரு, கட்டி அணைச்சி மானக்க செஞ்சு தேம்பி தேம்பி அழுதாரு. அழுதளவு சொன்னாரு, அதுர இந்த வைஃப போல நல்ல வைஃப் யாருமே இல்லையா, அதுல அல்லாஹ் பாதுகாத்தான். எங்கோ போற பிரச்சனையை உங்களோட மஷூரா பண்ணினால இப்படி ஆயிட்டுதே. நான் எப்படி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சனோ அண்டையில இருந்து எங்களோட வைஃப் ரொம்ப தங்கமான வைஃபா இருக்கிறான். உண்மையில அவள் கஷ்டப்பட்ட கஷ்டத்தை எனக்கு உணர தெரியல. காலையில கொஞ்சம் புள்ளைய தூக்கி நான் வச்சு கொண்டிருந்தா, அவசரமா தீய ஊத்தி கொண்டு தந்துட்டு புள்ளைய கையில அவள் தூக்குறாள். புள்ளைகளை நான் ரெடியாக்க போனா நிலுங்கடி சொல்லி அவள் செய்யறாள். நாளுக்கு நாள் பார்த்தா முன்பு இருந்ததை விட ரொம்ப நல்லா இருக்கிறாளே. நான் கொஞ்சம் உதவி செய்ய போய் இப்ப அவள் தொழுகையாளி மாறிட்டாள், குரானும் மோதுறாள், எல்லாம் செய்யறாள், ரொம்ப நல்ல பொம்பளையா இருக்கிறாளே. நாங்க தெரியாம செஞ்சிட்டோமே. அது கண்ணியமான சோர்களே, இது எல்லாம் ஆண்கள் விளங்கணும் பாடம். நாங்க ஒரு துறையில மட்டும் சிந்திச்சு கொண்டு எங்களை வெளிவேலைகளோடு இருக்கிறோம், வீட்டுக்குள்ள பிரச்சனையை நாங்க தீர்க்கிறதுக்கு என்ன வழி என்று விளங்கல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல போய் கேட்டாங்க, கண்ணன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள எப்படி இருப்பாங்க? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எப்படிப்பட்ட ரசூல் தெரியுமா, ரசூலுல்லாஹுடைய கண்ணியம் எவ்வளவு தெரியுமா, இந்த உலகத்தில் அவங்களை போல கண்ணியவான்கள் யாருமே இல்லை. முஸ்ரிக்கீங்கள் ஏசலாம், தூட்டலாம், சூனியக்கார் என்று சொல்லலாம். ஒரு கூட்டம் அப்படியே நபி அவர்களை ஈமான் இல்லாதவர்கள் ஏசி பேசினாலும், எவர்கள்லாம் ஈமான் கொண்டார்களோ நபி அவர்களை இந்த உலகத்துக்கே மன்னராக மதிச்சுதான் வாழ்ந்தாங்க. வெளியில வந்தா செருப்ப கொண்டு வந்து போட்டு விடுறதுக்கு ஆள் இருந்தாங்க. சாஹிபுன்னாலே செருப்ப தூக்கி கொண்டு வந்து போடுவாங்க. இந்த மன்னருக்கும் அப்படி யாரும் இல்ல. செருப்ப கொள்வாங்க, ரசூலுல்லாஹ் காலடியில கொண்டு வச்சு போட்டு விடுவாங்க. அந்த அளவுக்கு நபி அவங்களோட முஹப்பத், அந்த அளவுக்கு முஹப்பத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து அமர்ந்தால், அந்த நபி அவங்க வசதியாக உட்கார்ந்த உடனே அந்த தலையணையை கொண்டு வந்து நபி அவங்க கைக்கு வசதியா வச்சு கொடுப்பாங்க. சாஹிபுல் விசாதா, தலையணைக்காரர். ரசூலுல்லாஹ் வுது செய்ய போனா உடனே ஒரு சஹாபி வருவாங்க, தண்ணியை கொண்டுருவாங்க, நபி அவங்களுக்கு வுது செய்ய ஊற்றுவாங்க. சாஹிபுல் பாபு வுது, தண்ணி வுது செய்வதற்கு தண்ணி கொண்டு வரக்கூடியவர். இப்படி நபி அவர்களுக்கு பணியாட்கள் நிறைய இருந்தாங்க. ரஹ்மத்துல்லில் ஆலமீன். வுது செய்ய போனா தண்ணி ஊத்தப்படக்கூடிய நபி, செருப்பு போட போனா போட்டு விடுறதுக்கு பணியாளர் இருக்கக்கூடிய நபி, உட்கார போனா தலையணையை கொண்டு வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு பணியாட்கள் இருக்கக்கூடிய நபி, வீட்டுக்குள்ள போனா எப்படி இருப்பாங்க? அவங்க போய் அமர்ந்த பிறகு வைத்த தலையணையை கொண்டு வா, தீயொண்டு ஊத்து, இப்படி சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருந்தாங்க தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உடுப்பு நான் கழுவினான் நபி அவங்க தண்ணி ஊத்துவாங்க, மாவு பிசை நேரத்தில் நபி அவங்களும் வந்து சேர்ந்து பிசைவாங்க, ரொட்டி சுடுறதுக்கு கணவன் உதவி, உடுப்பு கழுவுறது கணவன் உதவி. யார்? ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ரசூலுல்லாஹ் என்னோட உதவி செஞ்சு கொண்டு இருப்பாங்க. தொழுகையோட நேரம் வந்தா பள்ளிக்கு போயிடுவாங்க. அமல்ல குறை செய்யவும் இல்லை, வீட்டுக்குள்ள குறை செய்யவும். இது போல ஆண்களாக்க நாங்க வீட்டுக்குள்ள போனா எங்கட மனைவிக்குள்ள கடமைகள் இல்லை, கொஞ்சம் சேர்ந்து மாந்து நாங்களும் வேலை செய்யும் நேரம் உள்ளவர்களுக்குள்ள அன்பும் பாசமும் வளரும். அவங்க துவா செய்வாங்க, நாங்க துவா செய்வோம். நாங்க வீட்டுக்குள்ள போனா கஷ்டத்தோட போய் உட்கார்றோம், உடனே டீ ஒன்று வருகிறா, மனம் குளிரும். ஓஹோ, எந்த மனைவி எவ்வளவு நல்லவன், எந்த மனைவி. இப்ப மனைவி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாள், நாங்க கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த மனைவி உள்ளத்துல எந்த கணவன் எவ்வளவு நல்லது. கண்ணியவான்கள் சோர்களை, சில ஆண்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா மனைவியுடைய சரியான தேவைகளை உணர தெரியாது, அதை சரியா நிறைவேற்ற தெரியாது. அப்படியான எத்தனையோ கணவன்மார் இருக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். ஒருவர் மாப்பிள்ள பெரிய பணக்காரர், குடும்பம் பணக்காரர், வைஃபை பஜ்ரோல தான் ஏற்றிக்கொண்டு போறார். பஜ்ரோல முன்னுக்கு வைஃபை ஏற்றிக்கொண்டு போறான். வெளி உலகம் பார்த்தா இந்த மாப்பிள்ள எவ்வளவு மனைவியோட இறக்கம், முன்னுக்கு ஏற்றிக்கொண்டு சந்தோஷமா போறாங்களே. மனைவி சந்தோஷமா பேசிக்கொண்டு போறான், மாப்பிள்ள ரொம்ப பத்தான். போற வழியில ஒரு ரோட்டோரத்தில் ஒரு கடை ஒன்று இருக்கு, சின்ன கடை. அது ஒன்றும் இல்ல சாமா, என்ன தெரியுமா, அகப்ப இருக்கு, நல்ல அகப்ப தெரியுது. பொம்பளையில சின்ன குசினி தான், சமையல் அறைக்கு தேவையான ஒரு சாமான கண்ணா துடிப்பாங்க. அந்த அகப்ப நல்லா இருக்குது, அந்த கோப்ப நல்லா இருக்குது, அந்த 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 சுலகு நல்லா இருக்குது. ஏன் அந்த நம்ம சின்ன சரிதானே, பஜ்ரோல போகலாம், ஆனா குசினிக்குள்ள சாமான ஒரு காசையா இருக்குது. இப்ப மாப்பிள்ள சொல்றா, இந்த அகப்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் வாங்குவோம் வேண்டாம், போகவும் இப்ப டைம் இல்ல. இவர் பஜ்ரோல தான் போறாரு, கொஞ்சம் அதை நிப்பாட்டி மனைவிக்கு ஒரு அம்பரோட அகப்ப வாங்கி கொடுக்கறதுக்கு இவருக்கு நேரம் இல்ல. இந்த மாப்பிள்ள இப்ப இந்த மனைவி யோசிக்கிறா, அவடத்துல கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்து வேலை, ஆனா அதுக்கு இவர் நிப்பாட்டாரு, இந்த ஒரு அகப்பையே வாங்கி தரலையே. நல்ல பொம்பளை ரெண்டு போய் என்ன செய்யலாம், கணக்கெடுக்கிறதே இல்ல. எத்தனையோ தாய்மார்களும் அல்ல அவங்களுக்கு ரொம்ப செய்யணும், மாப்பிள்ள மாதிரி வீட்டு தலைப்பாடம் ஒன்று வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சட்டி பானையும் அதோ இதை எதை வாங்க போனாலும் இவருக்கு டைமும் இல்ல நேரமும் இல்ல, தள்ளி கொடுப்பாரு, வாங்கி கொடுக்க மாட்டாரு. இந்த பொம்பளை என்ன செய்யற, அடுத்து விட்டு தாத்தர சொல்ற, தாத்தா நீங்க உங்களோட அவர்த்த சொல்லி வாங்கிட்டாங்களே, எங்கட மாப்பிள்ள வாங்கி தர மாட்டான். இல்லாட்டி நானே தம்பிட்டு சொல்றேன், அவர் மச்சம் வாங்கிட்டாருலமா, நீ போய் வாங்கிட்டு. தேவைதானா, எங்கட மனைவிக்கு தேவையான ஒரு தளபாடத்தை வாங்கி கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை. இவர் நினைக்கிறாரு, நான் மனைவிட ஹக்கா தான் செஞ்சுட்டேன், இதனால உள்ளத்துல எவ்வளவு பாதிப்பு வருகிறது இவர் உணரல, வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்பு வரும் என்று உணரல. மனைவிக்கு தேவையான சில சில ஆண்களுடைய தன்மையே என்னன்னு சொன்னா, எந்த அளவுக்கு என்ன, சில பெண்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கறது கூட மாப்பிள்ள போக மாட்டார், தள்ளிய கொடுத்தாரு, நீ வேண்டிய மாதிரி வாங்கிடும், எனக்கு டைம் இல்லை. இவ புடவ கடைக்கு போனா என்ன நிலைமை ஆகிடும், மாப்பிள்ள யோசிக்கணும், எந்த மனைவிக்கு உடுப்பு, எந்த மனைவிக்கு தளபாடம், எந்த மனைவிக்கு தேவையான பொருட்களை யார் வாங்கி கொடுக்கணும், அதுக்கென்ற ஒரு நேரத்தை நான் ஒதுக்கியாவது இந்த வேலையில செய்யணும். சரி, உனக்கு உண்மையிலே இப்ப நேரம் இல்லையா, இவர் சொல்ல இன்றைக்கு நேரம் இல்ல, இன்ஷால்லா இதுக்கெல்லாம் ஒரு நேரம் வந்து நல்ல அழகான முறையில தேவையான சமயம் எல்லாம் வாங்குங்க, மாஷால்லா ரெண்டு பேரும் போய் வாங்குவோமே. அப்ப அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும், இன்னொரு நேரத்துக்கு வாங்க அந்த சாமான எல்லாம் வாங்கி கொடுறோம், கூட்டி கொண்டு போனா என்ன குறை வந்துருமா, யாருக்காக வாழ்றோம், எதற்காக வாழ்றோம், உலக வாழ்க்கையில நோக்கம் என்ன, இர உணர தவறித்தோம். இப்ப வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, மனைவியுடைய தேவைகளை கணவன் உணரணும், கணவனுடைய தேவைய மனைவி உணரணும், ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வோடு வாழணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழணும். சில நேரத்துல வீட்டுக்கு வருவோம், எந்த நாளும் போல எங்க பொம்பளை எதிர்பார்க்க இயலாது, சில நாளைக்கு சொல்லுவா எனக்கு இன்னைக்கு சமைக்க இயலாது, புத்தி உள்ள ஆண்கள் விளங்கணும், எந்த மனைவி யார், அவளுக்கு நான் இப்ப என்ன செய்யணும், சரிம்மா இன்னைக்கு நீங்க சமைக்காதீங்க, நான் கடையால ஒரு பார்சல் கொண்டு வாரு, குறைஞ்சா போயிடும். இதுதான் புரிந்துணர்வு உள்ள ஆணுடைய தந்தையாக இருக்கணும். இப்ப இவருக்கு உனக்கு எப்பவுமே தலைவலிதானே, இந்த காக்கலையா, இப்ப அந்த மனைவி யோசிப்பேன், எங்க மாப்பிள்ள மிருகத்தனமா இருக்கிறாரு, என்ன பத்தி விளங்காம இருக்கிறாரு, கண்ணியமானவர்களை சோர்களே, இந்த உணர்வு இல்லாம வாழக்கூடாது, மனைவியால் அவளை புரியணும், அவளுடைய நிலைமைகள் அதை தெரியணும், எந்த கணவன் யார் அதை புரியணும், அவருடைய நிலைமைகள் நான் தெரியும். ஒரு நாளைக்கு மாப்பிள்ள வாராரு, முகம் எல்லாம் வாடி இருக்குது, அவருடைய சிபத்தை அதுதான், லாட்சியில் இன்றைக்கு காசு குறைய அதான் முகம் வாடி இருக்குது, அவ்வளவுதான், வியாபாரம் குறைய சுட்டலும் வராது. மனைவி என்ன செய்யணும், எடுத்தடுப்புல என்ன இது மொத்தம் நீட்டி கொண்டிருக்கேன், என்ன பிரச்சனை, அப்படி இல்லை வாங்க இருங்க தேத்தனை பிடிங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஆறுதலா இருந்து என்ன என்ன சிக்கல் இன்றைக்கு கொஞ்சம் ஒரு விதமா இருக்கிறீங்களே. அப்ப இவரே சொல்லுவாரு கடையில யாவரும், பொம்பளை என்ன சொல்லணும், நல்லா அலங்கரித்துக்கு தான் கிடைக்கணும், இதுக்கெல்லாம் நீங்க என்னத்துக்கு கவலைப்படணும், ஒரு நாளைக்கு நல்ல யாவரம் நடக்கும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் குறைய நடக்கும், இதுக்காக வேண்டி சும்மா இதாக நீங்க சும்மா விட்டு போட்டுருங்க, நாளைக்கு ரொம்ப தருவா. மாப்பிள்ளைக்கு அப்படியே தூக்கி வாரி போடும், எந்த பொம்பளை இவ்வளவு ஆறுதல் சொல்றாளா, எந்த பொம்பளை இவ்வளவு ஆறுதல் சொல்றாளா, இது போதுமே இது போதுமே, இவன் சேர்த்து எரியிற நெருப்புல இதுக்குத்தானே சொன்ன இந்த யாவரமே உட சொல்லி உங்களுக்கு நீங்க இதை செஞ்சு செஞ்சு இது தலை இதுதான் அவன் பாப்பான் எந்த பாப்பா, ஏன் தான் இவள்கிட்ட சொன்னோ. முதலாவது கணவன் மனைவி பேசுகின்ற வார்த்தைகளினால என்ன அசராத்து உண்டாகுது, இதை விளங்கி கொள்ள தவறோம், ஆறுதல் சொல்லக்கூடிய இருக்கணும், நல்லா தருவான் மாஷா அல்லா. சஹாபா பெண் மக்கள் என்ன சொன்னாங்க, உள்ளது போதும் அதை கொண்டு செய்வோம், இதுக்கு என்ன பிரச்சனை படணும், உள்ளதை கொண்டு நல்லது செய்வோம். பெண்கள் இடத்திலும் வரணும் அந்த சுபாவம், ஆண்கள் இடத்திலும் மாப்பிள்ளைய வருவாய்க்கேற்ற செலவை பெண்கள் செலவழிக்க பழகினா மாஷா அல்லா, அந்த குடும்பத்தை போல நிம்மதியா இருக்கணும் எதுவுமே இல்லை. மாப்பிள்ளைய கடங்காரனாக்கக்கூடிய நிலைமையில பெண்கள் செலவு வச்சா அந்த குடும்பத்தை போல பிரச்சனை எதுவுமே. எனவே மனைவி எப்படி இருக்கணும், வரவுக்கேற்ற செலவு மாஷா அல்லா, அடுத்த வீட்டை பார்த்து எங்க வீடு இருக்க தேவையில்லை, அவங்க குஷன் செட் வாங்குறதுனால எங்களுக்கு பிளாஸ்டிக் கதிர போதும், அது அல்லா தந்தது, வசதி வந்த நேரம் வாங்குவோம், மாப்பிள்ளை வாங்க பார்த்தாலும் பொம்பளை செலவு வாங்க பாப்பா, இப்ப வசதி இருக்கு அவங்களுக்கு இருந்தா வாங்க, இல்லாட்டி வாங்கும் மாப்பிள்ளை உள்ளம் குளிரும், எப்படி என்ன பொம்பளை மாஷா அல்லா, இல்லாட்டி பாயில் உட்காருவோமே, அது பிரச்சனை இல்ல. இதுதான் காலிகான பெண்களுக்கு அடையாளம், கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ற முறையில வீட்டு செலவுகளை சமாளிச்சு கொண்டு போகக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் பெண்கள். வரவுக்கேற்ற செலவு, விரலுக்கேற்ற விக்கம், இது வந்துட்டா வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. இந்த கணவன் தனிமேல இருந்து யோசிப்பார், எங்கட பொம்பளையார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, கஷ்டமே இல்லையே, மாசா இல்ல, எவ்வளவு. சில கணவன்மார் வந்து சொல்றாங்க, கண் கலங்கி கொண்டு சொல்றாங்க, தந்த மனைவி அவரை பத்தி சொல்றேன், அதுரத் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற மனைவி சாலிஹான மனைவி அதுரத் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரு மணி சோத்தை வீச மாட்டார், ராவுல மிஞ்சா காலையில் எடுத்து அதைத்தான் முதல்ல அவள் சாப்பிடுவாள், எனக்கு ஒரு ரொட்டியை சுட்டு தந்தாலும் அவள் பழஞ்சோத்தை தின்றாள், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாள். ஆ உண்மையில இப்படி எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத அல்லாஹ், கணவனுக்கு மனைவி ஒத்துழைப்பு அவனுடைய உள்ளம் குளிருது, உள்ளம் குளிருது. கண்ணியமானவர்களே, சோர்களே, இப்படி ஒருவருக்கு ஒரு புரிந்துணர்வோடு வாழுகின்ற சமுதாயமாக மாறிட்டா குழந்தைகளை சாலிகானவர்களாக வளர்த்திருப்போம். உம்மா வாப்பா பார்த்து பிள்ளைகள் வளர ஆரம்பிக்கும். சில பிள்ளைகள் சொல்றா, எங்கட வாப்பா பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும் மதுரை, எங்கட உம்மா பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும் மதுரை, எங்கட வாப்பா உமா எப்படி வீட்டுல எப்படி அழகான முறையில் எங்களை தர்பியத் தந்தாங்க தெரியுமா, அப்படி இன்றைக்கு சாலிகான பிள்ளைகள் இருக்கிறாங்க. எனவே தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து காட்ட வேண்டியது. ஒரு நாள் நான் மதுரசால இருக்கிற ஒரு ஆசிரியர் வந்தார், பாடசாலையில படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அதுரத் உங்களை கொஞ்சம் சந்திக்கணும், என்ன விஷயமா வந்து உட்கார்ந்த பிறகு படிச்ச மனுஷர், அவர் நல்ல படிச்ச ஒரு ஆசிரியர், மாணவர்கள் எல்லோரும் அவரோட ரொம்ப விருப்பம். அவர் சொல்ற, அதுரத் இந்த உள்ளத்துல ஒரு கவலையை மட்டும் உங்கள்ட்ட சொல்றேன், எனக்கு ஒன்றும் செய்யலான்னு பெருமூச்சு விட்டு விட்டு சொன்னார். என்ன அதுரத், நான் படிச்சு ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறேன், ஸ்கூல்ல போனா எனக்கு எல்லாரும் மாணவர்கள் ரொம்ப மரியாதை செய்யறாங்க, எல்லா இடத்துலயும் நான் கண்ணியமா தான் இருக்கிறேன், அனாதரத்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? அவர் சொல்றாரு, எங்கட வீட்டுல எங்கட உமாவும் பாப்பாவும் சண்டை பிடிக்கிற ஊருக்கே தெரியும் அதுரா, அதனால எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது, என்ன புத்தி சொல்லுவோமே இல்லை எங்க பாப்பா உமாக்கு, அவங்க ரெண்டு பேரும் எந்த நேரமும் சண்டையா இருக்கிறாங்களே அதுரத், நான் படிச்சு மேல இல்லையா அதுரத், எனக்கு வெக்கமா இருக்குது அதுரத். அல்லாஹ், உமா பாப்பாட நிலைமை சொல்லிக்கொள்ள இல்லாம புள்ளா இருக்குது, ஆனா மாப்ப நினைக்கிறேன் எங்க மகன் ஒரு மாசம், உமா நினைக்கிறேன் எங்க மகன் ஒரு மாசம், வீட்டுக்குள்ள எங்க மகன் மானத்தை பாதுகாக்கக்கூடிய முறைமையில கண்ணியமா நான் நடக்கிறேன். சின்ன பிரச்சனைக்கு உமா கத்துவா ஊருக்கெல்லாம் தெரியும் மதுரை, பாப்பாவும் அதே மாதிரிதான், ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க, இது எல்லாருக்குமே தெரியும், எங்க உமா பாப்பா சண்டை பிடிக்கிறது. அல்லாஹும், புள்ளைகள் வளர்ந்த நிலைமையிலாவது சில பெற்றோர்கள் உணரணும், இந்த புள்ளைகளோட மோத்துக்காக நாங்க எப்படி நிதானமா அனுசரிச்சு விட்டு கொடுத்து மன்னிப்போட நாங்க வாழணும்னு தெரியாச்சு. அந்த புள்ளைகளுடைய மனம் தாக்கப்பட்டு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள், சில புள்ளைகளுக்கு மனநோய் உண்டாகிருக்கு, மனநோய். டாக்டர்கிட்ட போனா பிரச்சனையை ஆய்வு நடத்தி பார்த்தா முடிவு ஒன்றுமே இல்லை, புள்ள நல்ல திறமசாலியான புள்ள, எந்த குறையும் இல்லை, மனநோயினால தாக்கப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ள பெற்றோர்களுடைய சில செயல்பாடுகளினால. கண்ணியமானவர்களே, சோர்களே, சில வாப்பமார் சொல்றாங்க, அதுல எந்த மகன் என்ன கண்ணா நடுங்கி நிற்பான். நான் சொல்ல, நீங்க அப்ப வாப்பா இல்ல, நீங்க போலீஸ்கார், உங்களுக்கு நடுங்கி நிக்கிறேன்னு உங்களோட புள்ள, நீங்க போலீஸ்கார, வாப்பா இல்ல, நீங்க புள்ளைக்கு வாப்பா இருந்தா உங்களை கண்ட முகப்பத்தோட வரணும், அதனால வாப்பா. சில வாப்பமார் நினைச்சிருக்கிறாங்க, புள்ளை அதட்டுறது அடிக்கிறது கொஞ்சம் கடின தன்மையோடு இருந்தா இவர் தான் புள்ளை வளர்க்குற ஒழுங்கான வாப்பான்னு உள்ள சின்ன ஒரு தவறு செஞ்சா கண்ணத்துல அறைய போட்டு நல்லா அடிச்சு எல்லாம் செஞ்சுட்டு அவன் தூங்கின பிறகு போயிட்டு அவனுக்கு முத்தம் கொடுக்கிறது, அவனுக்கு தெரியா, அவன் தூக்கம் முடிச்ச பிறகு வாப்பாவை எதிரியா பாக்குறான், தூங்கின பிறகு வாப்பா முகப்பத்து கொடுக்கிறாரு. இந்த அன்புல வேற இல்ல, புள்ளைக்கு அன்ப காட்டணும், புள்ளையோட இறக்கமா இருக்கணும். ஒரு மாணவன் சொல்றாரு, அதுல எங்கட வாப்பா கோவம் வந்து தூக்கி வீசிடுவாரா, புள்ளையோட நாய் அவர் நினைக்கிறாரு ஏதோ சாதனை செஞ்சுட்டேன்னு. இது உண்மையான வாப்பா, இந்த புள்ளைகளோடு அண்டா இருக்கும், பாக்கமா இருக்கும். புள்ளைகள் தங்களுடைய ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை வாப்பிட்ட வந்து சொல்லக்கூடிய இடம் வச்சு அந்த வாப்பிடும். சில புள்ளைகள் எந்த அளவுக்கு ஆயிட்டேன்னு சொன்னா, உம்மட்ட தான் இல்லைன்னு சொல்ற, வாப்பாட்ட கிட்ட நெருங்குறதும் இல்லை, உண்மைதான் புரோக்கர், மகன் ஏதாவது ஒரு உடுப்பு வாங்குறதா அல்லது ஒரு கிளாஸுக்கு போறதா அல்லது ஏதாவது ஒரு அவனுக்கு தேவையான ஒரு வாங்குறதா, வாப்பாட்ட நேரில் பேசி இந்த பயம், ஏன் வாப்பா அப்படித்தான் இருக்கிறார், சரியா நிஸ்டிக் புரிஸ்காரம் போல, உண்மைதான் புரோக்கர், மகன் இப்படி கேட்கிறானாமே, இனி இவன் தலைசொரிஞ்சு இருந்து உமாட்ட கேட்டு வாப்பா என்ன சொன்னாரு, இப்படி பயப்பட தேவையில்ல. தகப்பனா இருந்தா பிள்ளைகளோட அன்பா இருக்கணும், இறக்கமா இருக்கணும், தவற நேரத்தில் அன்பாக சுட்டி காட்டி வழி காட்டணும். அந்த பிள்ளைகளும் வாப்பா மௌத்தானாலும் வாப்பாக்கு துவாசிய பிள்ளைகளா இருக்கணும், இவர் எங்கதான் போய் சேர்றாரோன்ற எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளோட காட்டுமிராண்டித்தனமா நடக்கக்கூடாது. அன்பு இறக்கம் கருணை இருக்கணும் தகப்பனுடைய. தாய்மார்கள்டையும் இருக்கு சில, எந்த அளவுக்கு சொன்னா ஸ்காலர்ஷிப்ல புள்ள ஃபெயில் ஆயிட்டு உமா நெருப்பு கொள்ளி எடுத்து சுட்டுட்டான், அல்லாஹோ புள்ளைய நெருப்பு கொள்ளி எடுத்து சுட்டான், உனக்கு எவ்வளவு செலவழிச்சும் வேலை இல்லையே, வாப்பப்படுற கஷ்டம் உனக்கு தெரியாத, அல்லாஹோ பிள்ளையால என்ன செய்யணும், முடியுமான படிக்கணும். அது பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகிறது யாருடைய கையில் இருக்கு? திறமையான முறையில போயிட்டாரு, ஆனா எக்ஸாம் ஹாலில் போன பிறகு சில நேரம் தவறும். அல்லாஹ்வுடைய சக்தியில புரிந்து கொள்ளணுமே, பிள்ளைய நெருப்பு கொள்ளியால சுட்டா அந்த பிள்ளையோட உள்ள எப்படி இருக்கும், வாழ்க்கையே விரக்தி ஆகிடும். நான் என்ன செய்யறது தடுமாறும், நான் எங்க போறது தடுமாறும். கண்ணியமானவர்களே, சோர்களே, தாய்மார்களும் தங்களோட பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எவ்வளவு அன்பா வளர்க்கணும், எவ்வளவு கருணையா வளர்க்கணும், அந்த பிள்ளைகளோட உணர்வுகளை எப்படி மதிக்கணும், அதை விளங்கின. சில பெண்களுடைய நிலைமையை பிள்ளைகளுக்கு திட்டுறது, நீ எங்க உருப்பட போறாய், நீ எங்க படிக்க போறாய், நீ என்ன செய்ய, அந்த கேள்வியை கேட்டு கேட்டே பிள்ளைகள் நாளுக்கு நாள் தன்னுடைய தன்மையை மாத்திக்கொண்டு நல்லா இருந்த பிள்ளை கெட்டு போயிட்டு, அந்த புள்ளர் உணர்வுள்ளது உண்மையில நான் சரிவர மாட்டேன் தான். அல்லாஹ் நல்ல பிள்ளையும் கெட்டு போறது காரணம் சில தாய்மாருடைய பதுவா. எனவே தாய்மார்கள் பிள்ளைகளோடு அன்பாக நடக்கணும். கொஞ்சம் ஏதோ படிப்புல அதுல இதுல குறைபாடு கண்டா அதை அன்பா சுட்டி காட்டி அந்த பிள்ளைகளை திருத்தணும். தேவைப்பட்ட நேரத்துல கொஞ்சம் கடுமையா இருக்கணும். அந்த கடுமையை பிள்ளைகள் கண்டா வழங்கணும். எங்களோட உமா கோவம் வந்து இப்படித்தான் இருப்பா, ரொம்ப கவனமா இருக்கும். என்ன பாப்பா கோவம் வந்து இப்படித்தான் இருக்கும். அந்த அளவுக்கு வழங்கக்கூடிய நிலைமை இருக்கணுமே தவிர, எந்த நேரமும் கடிஞ்சு கொண்டு ஏசி கொண்டு பேசி கொண்டு திட்டிக் கொண்டு குழந்தைகளை வளர்த்தால் ஒரு சமுதாயம் ரொம்ப மோசமா போயிருந்தான். ஒரு நாள் நான் கடையில் இருக்கிறேன், ஒரு வாலிபர் வந்து அழுது கொண்டு வராரு. அந்த கடையில வேலை செஞ்ச வாலிபர் தான் அழுது கொண்டு வராரு. சொல்றாரு, அதுல எனக்கு ஒரு சந்தேகம் அதுல தங்கார். என்ன சந்தேகம்? அது கொடுக்க முடியாம சொன்ன வார்த்தை. நான் என்னுடைய தாய்மகப்பனுக்கு பிறந்த பிள்ளையா அல்லது என்ன வளர்த்தாங்களான்னு சந்தேகமா இருக்கு. அதற்கு ஏன் பாப்பா அப்படி சொல்றீங்கன்னா, எந்த உமாவும் இறக்கம் இல்ல, அதுல எந்த வாப்பாவும் இறக்கம் இல்லன்னு. அல்லாஹ் எப்படி இருக்கும் அந்த குழந்தையுடைய நிலம, எவ்வளவு பெரிய பரிதாபமா இருந்தது. அந்த பிள்ளைக்கு சில ஆறுதல்களை சொல்லி, ஏதோ அந்த பிள்ளைக்கு சில புத்திமதிகளை சொல்லி அனுப்பி திரும்பி திரும்பி அது வயசு 18 வயசு வாலிபர் பொறுக்க முடியாம வீட்டுல பேசுற வார்த்தைகளை பார்த்துட்டு அந்த புள்ள வந்து சொல்லுது, எங்களோட உண்மை என்ன பெத்தாங்களோ வாப்ப பெத்தாங்களோ தெரியாது, வேற யாரையும் புள்ள எடுத்து வளர்த்தாங்களோ தெரியாது, சந்தேகம் வந்ததுனால நான் சொல்றேன். அது கண்ணியமான சோர்களே, நாங்க நினைக்க கூடாது நாலு மறுமையில் எல்லா இடத்துல ஜவாபு சொல்லணும். நான் பெற்றெடுத்த புள்ளைகளை என் அடிமை அல்ல, என் மனைவி எனக்கு அடிமை அல்ல. அல்லாஹ் தந்த ஒரு கௌரவமான உறவுகள், இவர்களை பாதுகாக்கிறது எங்களோட பொறுப்பு. இவர்களுக்கு எங்களால் அநியாயம் நடக்கக்கூடாது, மோசடி நடக்கக்கூடாது. ரொம்ப பயந்து நாங்க வாழணும், தக்குவாவோடு வாழணும், ஒரு சீரான சிறப்பான சமுதாயத்தை உருவாக்கணும். ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வோடு ஒத்துழைப்போடு நடந்து கொள்ளணும். நான் ஒரு ஊருக்கு போனேன், பள்ளிவாசல் ஒன்று கட்டுறாங்க. ஒரு குடும்பம் மகன்மார் எல்லாம் முன்னுக்கு நின்று கட்டுறாங்க. ஒரு பெரிய ஒரு பள்ளி அவங்களோட சொந்த செலவுல கட்டி கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு மகன் வந்து பயானம் கூப்பிட்டு அவர் சொன்னார், அசுரர் இந்த பள்ளிவாசல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு போதும், இப்பொழுது கீழ்மாடி எல்லாம் வேலை முடிஞ்சதுதான், மேல்மாடி ஆறுதலா கட்டலாம். ஆனா எங்கட வாப்ப சொன்னாங்க பள்ளி ஒன்று அழகா கட்டணும், அதுக்குரிய ஏற்பாடு செய்யணும்னு சொன்னாங்க, வசதியும் இருக்குது. ஆனா அதுல எங்களுக்கு எங்கட நாங்க வாப்பக்கு தெரியாம நாங்க எல்லாம் மசூரா பண்ணி ஒரு முடிவெடுத்தோம். வாப்பட சல்லி தேவையில்ல, எங்கட சல்லி எல்லாம் போட்டு இந்த பள்ளிய வாப்ப மௌத்தாரத்துக்கு முன்னால கட்டி வாப்பாக்கு காட்டணும். ஏன் தெரியுமா, எல்லோரும் என்ன செய்யறாங்க தெரியுமா, மௌத்தானவர்கள் சதத்தில் ஜாரியா கொடுக்குறாங்க. ஆனா மௌத்தாகும் போதே எங்க வாப்பட மனம் குளிர்றதுக்கு ஒரு காரியத்தை நாங்க செய்யணும்னு முடிவெடுத்ததுல இந்த பள்ளியை கட்டி முடிக்க போறோம். உணர்வு எப்படி வாப்பப்படுறாரு கஷ்டம், மௌத்தான பிறகு சதக்கத்து ஜாரியா வேற விஷயம், வாப்பட சொத்தை பிரிச்சு கொண்டு பள்ளி கட்டுறது வேற விஷயம். நாங்க உழைச்ச பணத்தார எங்க வாப்பாக்கு நாங்க ஒரு வாப்பா பாக்குறதுக்கு ஒரு பள்ளியை கட்டி வாப்பா நீங்க சந்தோஷப்படுங்க, அல்லாஹ்வுடைய மாளிகையோட கட்டிருக்கிறோம், நீங்க எதானே ஆசைப்பட்டீங்க. எந்த பிள்ளைகள் நன்மை செய்யறாங்களே என்ற எங்க வாப்பா கண் குளிரோடும் அதை செய்யணும். உள்ளாகும் கண்ணியமானவர்களே, இதே போல நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு பயானுக்கு போயிருக்கேன், பள்ளிவாசலுக்கு. அசருக்கு அப்புறம் ஒரு நிக்காஹ் பயான், இப்ப பாங்க சொல்ல கொஞ்சம் முதல் ஒரு ஆள் வந்தாரு. அவர் வந்தார் பெரிய பயபோட வந்தாரு, பார்த்தா மூணு சில்லா முடிச்சுட்டு வந்திருக்கிறார் பள்ளிக்கு வராரு. அப்பதான் வராரு, வந்து பேக வச்சாரு, வந்து சொன்னாரு அசர் கொஞ்சம் எங்களோட வாப்பா பார்த்துட்டு வருவோம். அவங்களோட வாப்பட ஜனாதாக்கு நான் போயிருக்கிறேன் 2-3 வருஷத்துக்கு முன்னால, நல்லா ஞாபகம் இருக்குது. வாப்பா அடக்கி ஆச்சு, மௌத்தாகிட்டாரு. ஆனா இவர் வாப்பா பார்த்துட்டு வருவோம் சொன்னோட எனக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிட்டது. இது என்ன ஒரு பேச்சு பேசுறாரு, இவர் வாப்பா மௌத்தானதானது, நான் மையத்துக்கு வந்தேனே வாப்பா பார்க்க போகணும்னு சொல்றாரு. நான் எதுவும் பேசல, ஏதோ நானும் சிறப்பப்பட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்து அப்படியே மைய வாடகை போன, அப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு தெரிய வந்துச்சு, ஓஹோ வாப்பா பார்க்க போறாரு, கபர் அடிக்க போறாரு. கபர் அடிக்க போனா கபர் அடியில மற்ற கபர்கள் எல்லாம் சுத்தி வளர்ச்சி, கொஞ்சம் காடு நல்லாவே வளர்ந்துருக்கு, இந்த கபர் அடி மட்டும் அவ்வளவு காடு இல்லை. இவர் சொன்னார், அசரத் நான் எப்ப சரி வெளியூர்களுக்கு பயணங்களுக்கு அல்லது ஜமாத்துல போனா போற நேரமும் வாப்பட கபரடிக்கு போயிட்டு வாப்பக்கு சலாம் சொல்லிட்டு வாப்பக்கு துவா ஓதிட்டு நான் போவேன்.
பயணம் போயிட்டு வந்து வீட்டுக்கு போகும்போதும் இந்த வாப்பா எனக்கு செஞ்சதை நான் மறக்கலாது, என்ன ஒரு சாலிகானவரை வளர்த்துறதுக்காக கபரடியில போயிட்டு என் வாப்பாக்கு துவா செஞ்சுட்டுதான் நான் வீட்டுக்கு போவேன். அதுல இப்ப நான் பேக் எடுத்துன்னு வந்திருக்கிறேன், என் வீட்டுக்கு போகல, வாப்பட கபரடிக்கு வந்து நான் போற நேரம் கபரடியை துப்புரவாக்கிட்டு நான் துவா செஞ்சுட்டு போனேன், இப்ப நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ் சாலிகான பிள்ளைய விட்டுட்டு போங்கன்னு ரசூலுல்லா சொன்னாங்களே, நாங்க மௌத்தானாலும் எங்களுக்காக துவாசீர பிள்ளைகளா இருக்கு, துவாசீர பிள்ளைகள். கண்ணியமான உள்ள சோர்களே, நேரமும் குடித்து நாங்க ஒவ்வொருவரும் விளம்பணும். இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்ச காலம், பெரிய மாடிக்கு சொந்தக்காரன் ஒரு நாளை கபருக்கு சொந்தக்காரனாக போறோம், எத்தனை ஆடைகள் அலுமாறு இருக்கக்கூடிய ஆடைகளுக்கு சொந்தக்காரன் ஒரு நாளை கபனுக்கு சொந்தக்காரனாக போறோம், உறவுகள் எல்லாம் எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் ஒரு நாளைக்கு மையத்தாக தனிமையாக போக போறோம். அந்த கபருல போனாலும் நிம்மதி சந்தோஷமா நாங்க இருக்கணும்னு சொன்னா எங்களோட கூடி வாழ்றவங்களோட எப்படி ஒற்றுமையாக அன்பாக பண்பாக கடமைகளை பேணி ரப்புக்கு செய்யற கடமைகளோடு இவர்களுக்குரிய கடமைகளையும் சரியாக நிறைவேற்றினால்தான் நாங்க சுவனம் போகலாம். நாளைக்கு எங்களுடைய மனைவி எங்களுடைய எதிரியாக, எங்களுடைய தாய் எங்களுடைய எதிரியாக, எங்களுடைய சகோதரி எங்களுடைய எதிரியாக, எங்களுடைய உறவுகள் எங்களுடைய எதிரியாக, எங்களுடைய மகள்மார்கள் எதிரியாக, எங்களுடைய தாய் தாப்பன் எங்களுக்கு எதிரியாக வந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானுக்குள்ள சோர்களை நாங்க தப்ப முடியாது. ரொம்பி அல்லாஹு தாலா சொல்றான், அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருவேன். கண்ணியமான சோர்களே, சுருக்கமா நாங்க விளம்பரம், எங்களோட உம்மா அல்லது எங்களோட வாப்பா அல்லது எங்களோட மனைவி அல்லது எங்களோட சகோதரி அல்லது எங்களோட நண்பர் மௌத்தாகிட்டா ஜனாதாவை சிரிச்சு கொண்டு போய் கபர்ல யாராவது வைக்கிறோமா? அழுது கொண்டு போய் வைக்கிறோம், அழுது கொண்டு போய் கபர்ல கொண்டு போய் வைக்கிறதுமே உமா வாப்பா சகோதரர் அழுது அழுது கொண்டு போய் வைக்கிறோம் கபலை. இந்த மௌத்தான உமாக்கு எல்லாம் உடனே உயிரை கொடுத்து திரும்ப வந்தா எவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும், அப்படித்தானே? எவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும். இப்ப கேள்விப்படுது, உமா அடைச்சிட்டு வந்தோம் அந்த கபரடியில, உமா இப்ப எழும்பி இருக்கிறாவோ முசுறு வந்திருக்கிறான்னு சொன்னா பதறி அடிச்சுக்கொண்டு போ உமா பாக்குற, ஏன் அவ்வளவு பெரிய ஒரு உசுறு கிடைச்சதே, எவ்வளவு பெரிய பாக்கு. கண்ணியமான சோர்களே, எங்கட சகோதரன் எங்கட நண்பன் அல்லது எங்கட தாய் எங்கட தகப்பன் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, ஒரு அஞ்சாறு வருஷம் இருந்துட்டு இப்ப வாராங்க, வந்தா கண்டுடனே முகம்பன், அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு பிறகு கண்டா கட்டி அழைச்சி முகம்பத் மாத கசியில் அழுகிறோம், அந்த அளவு பாசம். கண்ணியமான சோர்களே, அழுதழுது கொண்டு போய் கபரில் வச்சு எங்கட தாயோ எங்கட தகப்பனோ எங்கட நண்பனோ எங்கட சகோதரனோ எங்கட உறவுகளோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு எப்பொழுது கியாமனால் உருவாகும் எங்களுக்கு தெரியாது, மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுப்பி எங்கட முன்னும் கொண்டு வந்து தந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இந்தா எங்கட உமா எங்கட வாப்பா எங்கட சோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எப்படி கட்டி அழைச்சி மான கசியணும் அழணும், துனியா இவ்வளவு காலம் வாழ்ந்தோம் உங்களை காணல இப்ப கண்டுட்டோம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். ரொம்ப சொல்றான் அப்படி இருக்க மாட்டீங்க. யௌமய பிருல் மர்உமின் அஹி வ உம்மிஹி வ அபீ வ சாஹிபதிஹி வ பனீ. அந்த நாள்ல யஃபிருல் மர்உ, மனிதன் ஓடுவான், தகப்பனை கண்டு வெறுந்து ஓடுவான், தாயை கண்டு வெறுந்து ஓடுவான், மனைவியை கண்டு வெறுந்து ஓடுவான், சகோதரனை கண்டு வெறுந்து ஓடுவான். அல்லாஹு அக்பர். என்ன காரணம்? உலகத்துல வாழ்ந்தோம், இவங்களோட வாழ்ந்த நேரத்துல என்னால இவர்களுக்கு ஏதாவது தவறுகள் நடந்து அந்த தவறை இப்ப ரொம்ப சொல்லி மாட்டி கொடுத்து என்ன நரகம் அனுப்பிடுவாங்களோ பயந்து ஓடிடுவான். அல்லாஹ் பாதுகாப்பு. மனைவிதான், சாப்பாடு போட்ட மனைவி, பாலூட்டின தாய், நாளை மறுமையில் நாங்கள் அவங்களை கண்டு பயந்து ஓடுவோம்னு ரொம்ப சொல்றான்னு சொன்ன அர்த்தம் என்ன? இவர்களுடைய கடமைகளை சரியாக நாங்கள் உலகத்தில் நிறைவேற்றணும், இவர்களோடு வாழ்கின்ற நேரத்தில் முறையாக வாழணும், எங்களிடத்துல எங்கள அதிகாரங்களை வச்சு யாருக்கும் எங்களால் அநியாயம் நடக்கக்கூடாது. அது ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருந்தாலும் சரிதான், ஒரு சின்ன தம்பிக்கு நானவாக இருந்தாலும் சரிதான், தம்பியே என்று சொல்லி அவனுக்கு அவனுடைய சுதந்திரத்துக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாம இவர் அநியாயம் செஞ்சா நாளைக்கு ஆமத்திலேயே அவடத்த மாட்டேன். சொந்த தம்பி தான், என்ன தம்பி கலந்த யாரு கேட்க? அது ரொம்ப கேட்பான், ஒரு நாள் ரொம்ப கேட்பான். நான் பெற்றெடுத்த புள்ள அவனுக்கு குத்தினே அடிச்சேன் இல்ல, ரொம்ப கேட்பான். தேவைக்கு அதவுக்கு ஒழுக்கத்துக்கு மரியாதைக்கு எஹ்லாசுடைய நீயத்தோட திருத்த வேணும் என்ற நீயத்தோட அவருக்கு பாதிப்பு வராம செய்கின்ற அத்தனைக்கும் கூலி கிடைக்கும். மாற்றமாக ஏதாவது நடந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளை மறுமையில் அல்லாஹ் எனவே கண்ணியமான சொல்கிறேன், அல்லாஹுடைய கடமைகளோடு அடியார்களுக்கு செய்வன் இந்த கடமைகளையும் சரியாக விளங்கி முறையாக வாழக்கூடிய பாக்கியத்தை கிருபை மறக்கம் உள்ள நாய் நீங்கள் அனைவருக்கும் தந்தல்வானார். யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை நீ மன்னித்தல்வாயாக, உனக்கு பொருத்தமாக வாழ்கின்ற நட்பாக்கியத்தை நசீபாக்கி விடுவாயாக, உனக்கு செய்கின்ற கடமைகளையும் சரியாக செய்து உன் அடியார்களோடு நடக்க வேண்டிய கடமைகளையும் சரியான முறையில் நடத்தி கொள்ள நீயே தௌஃபீக் செய்வாயாக. இதுகால வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லாலோ செயலாலோ எங்களுடைய ஊசலாட்டத்தினாலோ ஏதாவது குறைபாடுகள் நடந்திருந்தால் உன் அருளை கொண்டு மன்னித்தல்வாயாக. நாங்களோ கேட்க தெரியாத பிச்சைக்கார்கள் நாயினி, நீ கொடுக்க தெரிந்த கொடை வல்லல்யா அல்லாஹ். கண்மணி முகமதே முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சகல நலவுகளையும் தந்தல்வாயாக. இந்த கெடுதிகள் இருந்து பாதுகாவல் தேடினார்களோ அதிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தல்வாயாக. எமது துஆக்களை ஏற்றல்வாயாக.